ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியா இருக்கிறீங்களா? குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? நிரம்பி இருக்கிறீங்களா? 15/7/2018 அவ்வெக்ட முரளி, ஒரிஜினல் டேட்டு 21/12/1983. முரளியின் தலைப்பு உடனடி தானம் மகா புண்ணியத்தின் ரகசியம். மெயினா நினைக்கிறத உடனடியா பண்ணுங்க, தள்ளி போடாதீங்க அப்படின்றதும் மெயினா பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. உடனடி தானம், விகாரத்தை விடணும்னு நினைக்கிறீங்களா, உடனடியா அதை தானம் பண்ணிடுங்க, மூஞ்சி போச்சு பாபா கிட்ட கொடுத்துருங்க. அல்லது ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும், எந்த எண்ணம் வருதோ உடனடியா அதை செயல்படுத்துங்க. அதோடைய ரகசியம் பத்தி சொல்ற, அதுதான் மகான் புண்ணியம், மகா புண்ணியம் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு விதாதா வரதாதாவைய தந்தை, அது விதாதா படைப்பவர், வரதாதா வரத்தை தானமாக கொடுக்கக்கூடிய வள்ளல் பாபாவை. பாபா தன்னுடைய அன்பான சேவாதாரி குழந்தைங்களை பாக்குற, நாலா புறத்திலும் சக்திசாலியான குழந்தைங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் அன்புனாலும் விசேஷத்தின் மூலமாகவும் பாபா பக்கத்திலே இருக்கிறாங்களாம் இல்லையா. இறந்தா கூட சொல்லுவாங்களே, அவன் இறக்கல, இன்னும் நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கான், எங்க இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு அந்த நினைவு. அந்த மாதிரி பாபா நினைவுலயே மூழ்கி இருக்கிறாங்க. யாரால அப்படி இருக்க முடியும்? சக்திசாலியான குழந்தைங்களால. அதான் பாபா சொல்ற, அந்த குழந்தைங்க நெருக்கத்துல இருக்கிறாங்க, தூரத்துல இருந்தாலும் அப்படி சொல்லப்பாங்க. ஒன்னு மதுபன்லயே டைமண்ட் ஹால்ல, சோ அப்ப டைமண்ட் ஹால் கட்டிருக்க மாட்டாங்கன்னு தெரியல, கட்டினாங்களா என்னன்னு. சோ அப்ப ரொம்ப தூரத்துல உட்கார்ந்தவங்களையும் அது குறிக்கும், அல்லது வெளிநாடு வெளியூரு இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் அது குறிக்கும். அன்புனால பக்கத்துல இருக்காங்கன்னா, நிறைய பேர் பந்தனத்துல மாட்டிக்கிட்டு சென்டருக்கே போக விடாம அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனாலும் பாபாவை நேரடியா மதுபன்ல போய் பாக்குறவங்கள விட அவங்க நெருக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த குழந்தைங்களை பாக்குற, அதே மாதிரி விசேஷத்தின் மூலமாக பாபாவுக்கு நெருக்கத்துல இருக்காங்க. அது என்ன அர்த்தம்? பாபாவுக்கு சமமான குணங்கள் நிரம்பியவர்களா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பாக்குற. அவங்க பாபாவோட அன்பான சம்பந்தம் வைக்கிறாங்க பாருங்க. அதனால பாபாவுக்கு எதிரிலே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகுது. ஏன்னா பாபா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வர முடியும், அதனால பக்கத்துல இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த சம்பந்தத்தின் மூலமாக, அன்பின் சம்பந்தத்தின் மூலமாக, அதே மாதிரி புத்தியின் தெளிவு மூலமாகவும் தூய்மையின் மூலமாகவும் நெருக்கத்துல இருக்கிற எதிரில இருக்கிற அனுபவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா, பாபாவுடைய புத்தி எப்பவுமே தெளிவா இருக்கும். அவருக்கு நெருக்கத்துல இருக்கனா அவருக்கு ஈக்குவலா புத்தியின் தெளிவுல இருக்கிறது, இன்னொன்னு உண்மையிலே பக்கத்துல இருக்கிறாருன்ற அந்த உணர்வு. அதே மாதிரி தூய்மையிலும் அவருக்கு பக்கத்துல இருக்கிறோம், அவருக்கு ஈக்குவலா இருந்தா பாபா கூடவே இருக்கிறது இருக்கும். யோசிப்பாங்க, இந்த தேகதாரி ஞாபகமோ வரல, வெறும் ஒலிப்புள்ளி ஞாபகம் இருக்கு, பரமாத்மா ஞாபகம் இருக்கு, நமக்கு தானாவது பாபா கூடவே இருக்கிறாரு, அதனாலதான் நமக்கு இப்படி ஆகுதுன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். பாபா சொல்ற, தூய்மையின் மூலம், புத்தியின் தெளிவின் மூலம், அன்பான சம்பந்தத்தின் மூலம் பாபா பக்கத்துல எதிரிலே இருக்கிற அனுபவம் ஆகுது குழந்தைங்களுக்கு. அவங்க ஞானம்ன்ற மூணாவது கண் அல்லது தெய்வீக நிலை, அதன் மூலமாக தூரத்துல இருக்கிற பாபாவை தெளிவா பாக்குறாங்க, பக்கத்துல இருக்கிற மாதிரி புத்தின்ற டிவி மூலமா. அவங்களுக்கு பக்கத்துல இப்ப நமக்கு டக்குன்னு குருசார் தாதி உடம்புல சிவபாபா வந்து பேசறத நினைக்க முடியாது. அப்ப அந்த நேரம் பாபா இந்நேரம் வந்திருப்பாரு இல்ல, பாபா இப்படி பேசுவார் இல்ல, அப்படியே பொறுமையா அன்பா சக்திசாலியான பார்வையோட பேசுறது, அந்த பார்வை திருஷ்டி கொடுக்கறது, அத்தனையும் நினைக்க முடியும். அந்த மாதிரி குழந்தைங்க பாக்குறாங்க பக்கத்துல. ஏன்னா புத்தின்ற டிவி அப்ப வந்து டிவி ஃபேமஸ் கிடையாது. ஆக்சுவலா அப்ப டிவியில வந்து பாபா மீட்லாம் போடல, அப்ப அப்பதான் டிவியே இந்தியாவுக்கு வந்த சமயம், எங்கேயோ ஊருக்கு ஒரு டிவி அந்த மாதிரி இருக்கிற டைம் அது. ஆனா இப்ப அந்த டிவி கிளீனாவும் எடுக்காது, இப்ப இருக்கிற மாதிரி கிளீனா ஹெச்டி குவாலிட்டி எல்லாம் எடுக்காது. ஆனா குழந்தைங்க ஹெச்டி குவாலிட்டியில பாபாவை பாக்குறாங்க மூணாவது கண் புத்தி மூலமாக. இந்த அழியக்கூடிய உலகத்துல இருக்கிற அழியக்கூடிய சாதனமா இருக்கிற இந்த டிவியில ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்துச்சுன்னா எல்லாரும் டிவி ஆன் பண்ணி பாக்குறாங்க. குறிப்பா இறந்து இறுதி ஊர்வலம் பாத்தீங்கன்னா அந்த MGR ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் அந்த டைம் எல்லாரும் பாக்குறாங்க. மற்ற டைம் பாக்கறதுனா கூட அது மாதிரி ஏதோ ஒண்ணு முக்கியமான நிகழ்ச்சினா எல்லாரும் பாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு விசேஷமான டைம் எது? பாபா வர்றது. உடனே புத்திய சுவிட்ச் ஆன் பண்ணிடுறோம், பாபா பாக்குறதுக்கு உட்கார்ந்துக்கிறோம். அந்த மாதிரி தூரத்துல இருந்துகிட்டே பாபாவை பக்கத்திலே பாக்குற மாதிரி அனுபவம் செய்யற குழந்தைங்களை பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடையறாராம். ரெண்டு சபைய பாக்குறார் பாபா. வதனத்துல இன்னைக்கு விசேஷமா வதனத்துல பிரம்ம பாபா குழந்தைங்களை நினைச்சாராம். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் எப்பொழுதுல இருந்து இந்த பிராமண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த பிராமணர்கள் நேரத்தின்படி லட்சியம் அதாவது சம்பூர்ண நிலைக்கு எந்த வேகத்துல போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட பாத்துட்டு இருந்தாரு. எல்லோருமே போயிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா எந்த வேகத்துல போறாங்க அதுதான் முக்கியமானது. அதனால பாபா என்ன பார்த்தாரு, வேகத்துல ஒரே மாதிரியான வேகம் இருக்கணும், தீவிர வேகம் இருக்கணும். அப்படி கொஞ்சம் பேரத்தான் பாபா பார்த்தார். கொஞ்சம் பேர் தான் தீவிர வேகத்துல போறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க பாபா, பாபா பாக்குறாரு. பாபா குழந்தை ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு சிலர் அஞ்சு வருஷம் இருப்பாங்க, ஒரு சிலர் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் பாக்குறாங்க. இத்தனை வருடமாக எந்த நிலை அடைஞ்சிருக்குது, அந்த சம்பூர்ண முழுமை நிலைக்கு எவ்வளவு பக்கத்துல போயிருக்குது குழந்தை. இது ரொம்ப முக்கியம். இத பாக்குற நேத்து வந்து குழந்தை ஸ்பீடா பாபா கிட்ட போயிருக்கலாம், ஐம்பது வருஷம் இருக்கிற குழந்தை எங்கேயோ பின்னாடியே இருக்கலாம். சோ பாபா எவ்வளவு கிட்ட இருக்கிறன்றதான் பாப்போம், எவ்வளவு வருஷம் இருக்கிறன்றது முக்கியமே கிடையாது. அத பாக்குறாரு எந்த வேகத்துல போகுது குழந்தை. ஒரே மாதிரியான வேகம் இருக்கணும் பாபா சொல்றாரா, அப்படியே பொறுமையா போகணும்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி தப்பா வழி கொடுக்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவ்வளவு வேகமால போக கூடாது, அப்படியே பொறுமையா தான் போகணும். பாபா சொல்ற நான் ஒரே வேகம் அது பொறுமையே கிடையாது, சதா தீவிர வேகம் இருக்கணும், எப்பவுமே ஹை ஸ்பீடு தான் அப்படி இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் அந்த மாதிரி தீவிர வேகத்துல போயிட்டு இருக்கிறாங்க. வேகத்தை பார்த்து பிரம்மா பாபா கேக்குறாரு குழந்தைங்க கிட்ட, ஞானம் நிறைஞ்சவரா இருக்கிறீங்க, மூன்று காலங்களை தெரிஞ்சும் இருக்கிறீங்க, முயற்சி என்ன, அதற்கேற்ற பலன் என்ன, எல்லாமே தெரிஞ்சும் விதியையும் தெரிஞ்சு அதை வெல்லக்கூடிய வெற்றி அடையக்கூடிய வழியையும் தெரிஞ்சும் கூட ஏன் சதாகால வேகத்தை உருவாக்க முடியல? எல்லாமே தெரியுது, எப்படி முயற்சி பண்ணணும்னு கூட தெரியும். மூன்று கால ஞானம், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான்றாங்களா, அது ஆத்ம ரீதியில பாத்தீங்கன்னா அந்த இளமை டைம் இந்த சங்கம் எதுவும் எவ்வளவு வயசானாலும் சரி. சோ இந்த டைமுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கிறீங்க. ஐயாயிரம் வருஷத்துடைய தலைவிதியை எழுதுற இந்த டைம் உடைய மகத்துவம் தெரிஞ்சும் எப்படி இத பயனுள்ளதா ஆக்கணும்னு தெரிஞ்சும் ஏன் வேகத்தை அதிகரிக்கல, நிரந்தரமா ஏன் உருவாக்க முடியல, ஒரு நாள் வேகமாவும் அடுத்த நாள் ஸ்லோவும் சில சமயம் ரிவர்ஸ்லயும் ஏன் போறீங்க அப்படின்னு பிரம்ம பாபா கேக்குறாராம். குழந்தைங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு ஸ்லோவா போறதையும் டக்கு டக்குன்னு பிரேக் பூச்சி பூச்சி நின்றுட்டு நின்றுட்டு போறதையும் பாக்குற. அதுக்கு குழந்தைங்க என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா? என்ன கொடுத்திருப்பாங்க உங்களுக்கே காரணம் தெரியும். அது தீக்கிறதுக்கான நிவாரணமும் உங்களுக்கு தெரியும், சொல்யூஷனும் தெரியும், அந்த விதி தெரியும், இந்த காரணத்தை எப்படி ஜெயிக்கணும் தெரியும். இருந்தாலும் ஏன் குழந்தைங்களால காரணத்தை நிவாரணமா மாத்த முடியல, பிரச்சனைய தீர்வாக ஏன் மாத்த முடியல அப்படின்னு குழந்தைங்க கிட்ட பிரம்ம பாபா கேக்குறாரோ. இவரு கேக்குறத பார்த்து சிவபாபா சிரிக்கிறார். பிரம்ம பாபாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு ரொம்ப பழைய பழக்கம் பக்காவா ஊறி போச்சு, ரத்தத்துல ஊறி போச்சுன்னு அந்த மாதிரி ஆத்மால ஆழமா பதிவாயிடுச்சு. பல குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு மிக பழைய பழக்கம், என்ன அந்த பழக்கம், என்ன செய்யறாங்க, பாபா உடனடி பலன் கொடுக்கிறார் ஒவ்வொரு காரியத்துக்கும். அதாவது புது பழத்தை சாப்பிட கொடுக்கிறார், அப்படியே மரத்துல இருந்து பறிச்ச உடனே சாப்பிட்டு அந்த மரத்திலே போயிட்டு அப்படியே சாப்பிடுன்னு கொடுக்கிறேன். ஆனா குழந்தைங்களுடைய பழக்கம் எப்படி இருக்குது, உறுதியா எதா இருந்தாலும் வச்சு காய வச்சு அப்புறம்தான் சாப்பிடுறாங்க. பழமா சாப்பிட்டா தானே டேஸ்ட் இருக்கும், அது காஞ்சி போச்சுன்னா என்ன அழுகி போயிடும்ல. அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க, அதுதான் காரணம். குடுத்த உடனே சாப்பிடாம இத செய்யும் சொன்ன உடனே செய்யாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் தீவிர வேகத்துல அவங்களை போக விட மாட்டேங்குது. செஞ்சிடுவேன், நடந்துடும், கண்டிப்பா நடந்துடும், ஆமா முதல் நம்பர்லதான் வரணும், சத்தியத்துக்கு தான் வரணும், கண்டிப்பா மாலையில வரணும், இப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுலயே உடனடி பலனை பிற்கால பலனா ஆக்கிடுறாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இது சொல்லுவாங்க, இங்க வாங்க இங்க கீதா பரிசோதனை, அதெல்லாம் சீக்கிரமா உடனடியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது மாதாஜி. அதான் பாபா சொல்றாரு, இங்க உடனே ஆரம்பிங்கன்னு சொன்னது பாபா, மாதாஜி நினைச்சு தள்ளி போட்டோம். இன்னொரு விஷயம், இதுல என்ன எவ்வளவு லேட், 80 வருஷம் ஆயும். பெரிய பெரிய ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 கீதா பாடசாலை அவ்வளவுதான் இருக்கு, பெரிய ஊர். பாபா சொல்றாரு, பாபா ஹெல்ப் பண்றாரு, வழி கொடுக்கறாரு, சேவைக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு. நாம என்ன பண்றோம், எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் போனா நம்மள பைத்தியக்காரங்கன்னுவாங்களே, தெரிஞ்சிடறாங்க. சொல்றாரு, உடனே சாப்பிடறதுக்கு பழத்தை கொடுத்தா பழக்க தோஷம் என்ன பண்ணுது, பின்னாடி உதவும் அப்படின்னு வச்சிருக்கு. ஆஹ், செய்யணும் பாபா, செய்யணும் பாபா சொல்லும் போதெல்லாம் நாராயணா ஆகணும் பாபா, ஆகணும் பாபா, இதெல்லாம் பண்ண ஆகணுமா, சரி இதெல்லாம் பண்ணலாம் பாபா, பண்ணலாம் பாபா, டக்குன்னு பண்ணல. அதனால மாலையில வரணும், முதல் நம்பர்ல வரணும், கண்டிப்பா பண்ணணும், இதையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பிளான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா எதையுமே அமல்படுத்தல, எதையுமே அமல்படுத்தல. இல்ல அதனால வந்துருவாங்க, அப்படியே சேவைக்காக நம்ம மீட்டிங் போடணும், மீட்டிங் போடுறோம் என்னென்ன சொல்லுவாங்க, ஆனா கட்சி வரைக்கும் எதுவுமே பண்ணாமலே போய். இதுல இன்னும் சிலர் புத்திசாலித்தனம் என்ன பண்ணுவான், அதுக்குதான் பிளானே போடக்கூடாது, பிளான செயல்படுத்த முடியல, பிளானே போடாம விட்டுலாம், செயலும் படுத்தல, பிளானே போடல அப்புறம் எங்க செயல்படுத்துறது. அதனால மைண்ட்ல நினைச்சு நினைச்சு அது என்னது, பிற்கால பலனா ஆக்கிடுறீங்க, உடனடி பலனை பிற்கால பலனா ஆக்கிடுறீங்க. செய்வேன் அப்படின்னு இழுத்தீங்கனால அது எதிர்கால பலன் ஆயிடுச்சு, உடனடி பலனா இல்ல. சிந்திச்சீங்க உடனே செஞ்சீங்கன்னா உடனடி பலன், சிந்திக்கிற டைம்ல அப்படியே டக்குன்னு செய்யறது. அதான் பாகத்துல நான் போய் குழந்தைங்களுக்கு இந்த முரளி எடுக்கணும், அந்த இடத்துல போய் உட்காரணும், எதுவுமே நான் சிந்திக்கல. என் மைண்ட்ல அந்த எண்ணம் வரும்போது அதை நான் செஞ்சுட்டு இருப்பேன். பரிசாபம் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அந்த குழந்தை எழுப்பினு வச்சு உடனே போய் எழுப்பிட்டு வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் உடனடி பலன். சோ சிந்திச்ச உடனே செஞ்சா உடனடி பலன். அது சுய முன்னேற்றத்துக்காகவும் இருக்கலாம், சேவைக்காகவும் இருக்கலாம். இந்த ரெண்டுத்துல ஒண்ணு நீங்க உடனடி பலன் அடைவீங்க, அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு அடைவீங்க. குறைவா அடைவீங்க. ஏன் அப்படி ஆகுது? எதுல சக்தி இருக்குது? புது பழத்திலயா காஞ்ச பழத்திலயா? சாப்பிடலாம்னு சொல்லி புதிய பழத்தை காஞ்சதா ஆக்கிறது சிலருக்கு பழக்கமாவே இருக்குது. அதே மாதிரிதான் இங்க கூட அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா பிறகு செய்யறேன் அப்படின்னு தப்பா யோசிக்கிறாங்க. சிந்திக்கணும், கட்டளை கிடைச்ச உடனே செஞ்சிடணும். இப்படி செய்யாததுனாலதான் கட்டளையையும் புதியதுல இருந்து காஞ்சதா ஆக்கிடுறாங்க. பிறகு கட்டளைப்படிதான் செஞ்சேன், ஆனா அது அந்த அளவுக்கு ஒன்னும் பலன் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. ஏன் கிடைக்கல? நேரம் ஏற்படுறதுனால காலத்துக்கு தகுந்த மாதிரி ரேகை மாறிடுது. எந்த ஒரு பாக்கிய ரேகையும் காலத்தை பொறுத்துதான் சொல்றாங்க அல்லது உருவாக்குறாங்க. இதன் காரணத்தினாலதான் காலம் மாறும் பொழுது வாயு மண்டலம், விருத்தி, வைப்ரேஷன் எல்லாமே மாறிடுது. அதனாலதான் உடனடி தானம் மகா புண்ணியம்னு புகழ் பாடப்பட்டு இருக்கு. கட்டளை கிடைச்ச அதே நேரத்துல அதே உற்சாகத்துல செஞ்சிடணும். இப்படிப்பட்ட சேவைக்கு தான் உடனடி பலன் கிடைக்குது. இத பிராப்தியா அடையறதன் மூலம், அதாவது சாப்பிடுறதன் மூலம், சக்திசாலி ஆத்மாவாகி தானாவே தீவிர வேகத்துல போய்கிட்டே இருப்பீங்க. எல்லோரும் பழத்தை சாப்பிடுறீங்க, ஆனா எப்படி பழத்தை, எப்படிப்பட்ட பழத்தை சாப்பிடுறீங்கன்னு செக் பண்ணுங்க. சோ பாபா பின்னாடி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கூட உடனடியா சமைச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, லேட் பண்ணாதீங்க, அதுல விஷம் வந்துடும். சோ அதே சித்த மருத்துவம், மருத்துவம், ஹடயோகம் இதெல்லாம் கூட சொல்லுவாங்க, பழசாக அதுல தமோ குணம் சேர்ந்துடும், சோம்பேறித்தனம் வரும், பழச ஒரு சாப்பிட்டால தூக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாபா சொல்றாரு, உண்மையிலே சக்தி புது பழத்துல காஞ்ச பழத்திலயா? ஆனா என்னதான் ஃப்ரெஷ்ஷா பழம் கொடுத்தாலும் அது நல்லா பழசானப்புறம் சாப்பிடற பழக்கம் இருக்குது குழந்தைங்களுக்கு இல்லையா? அது அந்நியத்திலே பாத்தீங்கன்னா பழைய பொருள் ஃபுல்லா தீண்டதுக்கு அப்புறம் தான் புதுசு, புதுசா குழம்பு வச்சா கூட அந்த பழைய குழம்பு எல்லாம் தீந்த அப்புறம் தான் புதுசா சாப்பிடுறது. அப்படின்னா என்ன, வாழ்க்கை ஃபுல்லா அவங்க பழசே சாப்பிடுப்பாங்க, ஏன்னா பழசு காலி ஆகுறதுக்குள்ள புதுசே பழசாயிடும். சோ அந்த பழக்கத்தை இங்கேயும் காட்டுறாங்க குழந்தைங்க. ஆக்சுவலா அங்கேயாவது இருக்குது, இங்க எதுவுமே இல்ல, சேவை இல்லாம ஃப்ரீயா இருந்தா கூட யோசிக்கிற சேவையை உடனடியா பண்ணாம விட்டுறாங்க. அப்பதான் செய்வேன், இத பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், கடைசி வரைக்கும் பண்ணணும் பண்ணணும்னு யோசிச்சுட்டே போயிடுறான். வித்தியாசமே அதுதான். உடனடியா நினைச்சது படிக்கிறவன் ஃபர்ஸ்ட் வருவான், படிக்கணும் படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறவன் கடைசியில வருவான். சோ அதனால இப்படி நடந்தா செய்யறேன் அப்படி தப்பா யோசிக்கிறாங்க. இதுதான் சமசூப்பர். இப்படி பண்ணா செய்யறேன், ஆனா விதி என்ன, நீ செய்யறதுக்கு கால் எடுத்து வை, உனக்கு உதவி கிடைக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உதவி வந்தா நான் செய்யறேன், ஆளு கிடைச்சா பணம் கிடைச்சா சேவை செய்யறேன், கச்ச வரைக்கும் கிடைக்காது. ஏன்னா இருக்கிறத வச்சு நீ செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நினைக்கிறதெல்லாம் செய்யறதுக்கு தானாவே வரும். ஆனா செய்யல, இப்படி நடந்தா செய்வேன்னு தப்பா யோசிக்கிறீங்க. நீங்க செஞ்சா அது அப்படி நடக்கும். அதனால சிந்திக்கணும். இத பத்தி சிந்திக்கணும். கட்டளை கடிச்சதும் செஞ்சிடணும் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா. இப்படி நடந்தா அப்படி நடந்தா இல்ல, பாபா கட்டளை கொடுக்கிறாரு ஒரு இது பாத்தீங்கன்னா இஷாரானே பாபா சொல்லுவாரு. இந்த சேவை பத்தி அவரு சைகை தான் கொடுப்பாரு, செய்யறவன் அடைவான். ஆனா பாபா டைரக்டா சொல்லியும் செய்யாதவன், அதான் பாபா சொல்றாரு தேவதைன்னா சொல்லாமலே செய்வாங்க, சொல்லி செய்யறவன் மனுஷன் சொல்லியும் செய்யலனா அப்படின்னு பாபா சொல்லுவாரு. அப்படி கட்டளை கடிச்ச உடனே செய்யணும், அப்படி செய்யாத காரணத்தினாலதான் கட்டளையே புதியதுல இருந்து பழையதா காஞ்சதா ஆக்கிறீங்க. பிறகு கட்டளைப்படிதான் செஞ்சேன், அந்த அளவுக்கு பலன் கிடைக்கல, பாபா சொன்னதான் செஞ்சேன். பாபா எப்ப சொன்னாரு எப்ப பண்ணீங்க, பாபா வாணியில சொல்லி அது பல வருஷம் கழிச்சு மதுபண்ல ஏதாவது ஒரு ரூல்ஸா போட்டா அப்ப பண்ணுவீங்க, அதுவுமே உடனடியா பண்ண மாட்டோம் இல்லையா. வேற வழியில பண்ணிதான் ஆகணும், போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றாங்கன்னும் போதுதான் பண்றது, அப்ப பலன் கிடைக்காது. எனக்கு டைம் ஆச்சு இல்ல, பருவத்தை பயிர் செய்யறாங்களே, அது மாதிரி அந்த எண்ணம் வரும்போது இருக்கிற துடிப்பு போக போக வராது. டக்குன்னு நினைச்சதுனா டக்குன்னு. இந்த ஸ்னேகா சிஸ்டர் ஒரு சிஸ்டர் வந்து அந்த நான்வெஜ் பத்தி கேட்டு இருந்தாங்க, அது கேட்ட அடுத்த செகண்ட் டக்குன்னு போட்டாங்க ஒரு வீடியோ. சோ அது ஜெனரல் வீடியோ இதுல இருக்கும், மாமிச உணவு ஆரோக்கியத்தை பாதிக்குமா அப்படின்ட்டு. அதே மாதிரி சோசியல் சிஸ்டர் கூட பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அந்த மூலி போதை வந்தோடனே நான் டக்குன்னு ஏதாவது ஒரு பட்டி கிளாஸ் டக்குன்னு எடுத்துறேன். அப்ப என்னத்தான் அங்க பாபா சொல்றது அதுதான், அந்த உடனடி பண்றது அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. உடனே அந்த அது கிடைச்சுதா அப்படின்ட்டு. இப்ப ஸ்ரீலட்சுமி சிஸ்டர் கூட அதே மாதிரிதான் சொன்னே, அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாசத்து குழந்தைதான், எல்லாருமே பாத்தீங்கன்னா வரும்போது ஒரு மாசத்துல தான் சேவை, இந்த ஒரு மாசத்துல சேவை செய்ய ஆரம்பிக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. பல வருஷம் இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் பண்ணாமலே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த எண்ணம் வந்து அவங்கள வந்து நிம்மதியா தூங்க விடாது, அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அவங்க செஞ்சிடணும். அதுதான் நாராயணனுக்கும் பிரஜைக்கும் உங்களை வித்தியாசம். நாராயணன் கடைச்ச உடனே செஞ்சிடுவான், பிரஜை பாபா முரளில சொல்லிருக்காரு, சென்டர்ல சொல்லலையே, சென்டர்ல பாபா முரளில சொல்லிருக்காரு, மதுபன்ல சொல்லலையே. பிரஜை பாபா சார் உடனடியா அந்த எண்ணத்தை செயல்படுத்தினாதான் அதுக்கு பவர், இல்லாச்சுனா பவர் கிடையாது. அதுக்கப்புறம் பாபா சொன்னதை தான் செஞ்சோம், பலனே கிடைக்கல. சொன்னார் பாபா எப்ப சொன்னார், மேல இருந்து ஹெலிகாப்டர்ல போடுங்கன்னு. ஒருவேளை இப்ப போட்டா மக்கள் பார்க்காம கூட போகலாம், ஏன்னா அவர் சொல்லி 69 முன்னாடி சொன்னது. அப்ப வந்து ஏதாவது ஒரு வானத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டால ஊரே அப்படி வெளில வந்து ஆன்னு பாக்கும். அந்த டைம் இப்போ பூமியே போலந்தானே டிவி விட்டு வெளில வராத டைம் இந்த டைம். ஆனா இப்பவுமே பண்ணல, அதான் பாபா சொல்ற நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் வழி எதையுமே பண்ணல, துப்பாக்கி வச்சு பண்ணுடான்னு சொன்னாதான் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரேகை மாறிடுது, ஒரு டைம் ரைட்டா இருந்ததே அடுத்த தப்பா. எனக்கு நல்லா ஞாபகம், பேனர் வைக்கணும்னு ஒரு துடிப்பு வந்துச்சு, ஒரு இடத்துல ஃப்ரீயாவே வச்சோம் பஸ் ஸ்டாண்ட்ல, செம்மையா வாரத்துக்கு மூணு பேர் கால் பண்ணிருந்தான். அப்புறம் ஒரு இடத்துல வந்து காசு கொடுத்தே வைக்கணும்னு நினைச்சோம் அது அதிகமா இருக்குதே பார்த்து அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல போய் வச்சோம். அது ஒரு மாசம் இருந்துச்சு, ஆனா ஒரே ஒரு கால் தான் வந்துச்சு. அப்ப அதுதான் அந்த நேரம் தோன்ற நேரம், ஏன்னா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு வேற ஒருத்தர் சொன்னது அந்த இடத்த பாக்காம கூட வச்சோம். ஆனா அது நல்ல இடம் தான், ஏன் வரலன்னு தெரியல. பட் ஆனா நமக்கு ஒரு சில சமயம் பஸ்ல போகும்போது கண்ணுல அது தெரியும், அப்படி பிரிட்ஜ்ல எல்லாம் ஏறணும்னா ரொம்ப தூரத்துல இருந்தே அது தெரிஞ்சுகிட்டே இருக்கும். அந்த இடம் காலியா வேற இருக்கும், ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் கான்டாக்ட் இருக்கும், டக்குன்னு அதை செயல்படுத்திட்டோம்னா செம்மையா ரீச் ஆகும். அது மாதிரி பேனர், கேலண்டர், ஏதோ ஒண்ணு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பெட்ரோல் தீர போகுதுன்னு சொல்றாங்க. சோ பெட்ரோல் இருக்கும்போதே இதை பண்ணிடணும், பஸ்ல கேலண்டர் எல்லாத்துலயும். அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பண்ணலன்னு என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸ்தூல சேவை சூக்ஷ்ம சேவை ரெண்டும் அட் டைம்ல பண்ணிட்டு இருக்கணும். ஸ்தூல சேவை சான்ஸ் இருந்தும் இதை பண்ணாம நான் சூக்ஷ்ம சேவையிலே இருக்கிறேன்னா யார் பண்றாங்களோ அவங்க அடைவாங்க. பாபா சொல்றாரு, எந்த ஒரு பாக்கிய ரேகையும் காலத்தை பொறுத்துதான் சொல்றாங்க அல்லது உருவாக்குறாங்க. இல்லையா, ஒரு டைம் ரைட்டா இருந்தது அடுத்த டைம் பாத்தீங்கன்னா தப்பாயிடும், அதெல்லாம் வேற இருக்கு. அதனால காலம் மாறும்பொழுது தானாவே வாயுமண்டலம், விருத்தி, வைப்ரேஷன் எல்லாமே மாறிடுது. அதனால்தான் அந்த டைம் தோன்ற அந்த டைம் நீங்க விதை போட்டணும். அதனால்தான் உடனடி தானம் மகா புண்ணியம்னு புகழ் பாடப்பட்டிருக்கு. நாளைக்கு நாளைக்குன்னு போனாலே அது அவ்வளவுதான் போயிடும். நாளைக்கு நாளைக்குன்னு நினைச்சுக்கிட்டே மரணம் வந்துடும். பாபா ஒரு வாணியில சொல்ற கட்டளை கிடைச்சதும் அதே நேரத்துல அதே உற்சாகத்துல செஞ்சிடணும். இதான் இப்ப உதாரணத்துக்கு இன்டர்நெட் சேவை யூடியூப்ல போடுறது பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாச்சு, எந்த சென்டர் வேணாலும் போடலாம், யார் வேணாலும் போடலாம் அப்படின்ட்டு. ஆனா எத்தனை பேர் போடுறாங்க? ரெண்டே பேர் தான் போடுறாங்க தமிழ்நாட்டுல இல்லையா? அப்பதான் அப்ப கிடைச்சுமே பண்ணல அப்படின்னா அப்ப உடனடியா பண்றவங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே பண்ணவங்க முன்னாடியே பண்ணிட்டு தான் இருந்தாங்க, கிடைச்ச உடனே இன்னும் ஸ்பீடா பண்ணாங்க. சோ சூப்பரா அது அந்த சேவையும் நடக்குது. ஆனா இது எண்ணத்துல வரும்போதே பண்ணி இருக்கணும். பட் பரவாயில்ல, இதுவாச்சும் பண்ணாங்க, ஸ்பீடா போயிட்டு இருக்கு. பட் இன்னும் பண்ணாம இருக்கிறாங்களே நிறைய பேரு. பண்ணணும் அப்படின்னு எண்ணம் வச்சுட்டோம்னா எந்த தடையா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு நெலிஞ்சு போய் பண்ணிடும் இல்லையா? சோ தடையே இல்லாத ஒரு இடத்துல சேஃபா இருந்து பண்றது அது ஒண்ணு. சரி, தடை இருக்கிற இடத்துல கூட நான் அதை பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி இதுல எல்லாம் லஞ்சம் எல்லாம் கொடுத்து பண்றாங்க இல்லையா? தன்னுடைய காரியமாகனா எது வேணாலும் பண்றாங்களே, அந்த மாதிரி உடனடியா பண்ணிடணும். பண்ணலன்னா அந்த டைம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்றாங்களே, அந்த காத்து இருக்கும்போது தூத்த சொன்னா காத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் தூத்தினா எப்படி தூக்க முடியும்? அதான் பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் அதிர்வலை மாறிடும், எல்லாமே மாறிடும், மனிதர்களுடைய உள்ளுணர்வு எல்லாம் மாறிடுது. ஏன்னா ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சது, நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் கோயில் அந்த கதா கலாச்சாரம் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப எந்த கோயிலுமே நடக்கிற மாதிரியே தெரியல. சின்ன சின்ன கோயில் எல்லாம் நடந்துச்சு, நடந்த கிராமத்திலே நடந்திருக்கு. அப்ப அந்த டைமே போய் இதெல்லாம் பண்ணிருந்தோம் பயங்கரமா ரீச் ஆயிருக்கும். மக்கள் வந்து அந்த உணர்வு, பக்தி உணர்வு இருந்தது. ஆனா இப்ப மக்கள் கோயில்ல கூட்டம் அதிகமாகுது, பட் பொறுமை கிடையாது. வர்றாங்க அப்படியே மின்னல் வேகத்துல நடுவுல அந்த சாமியை சுத்தும் போது நடுவுல ஒருத்தவங்க வெட்டி போட்டுருவாங்க. இவ்வளவு வேகமா கடகட கடகட கடகடன்னு போயிடுறாங்க. ஏன்னா இங்க முடிச்சோடனே அடுத்தது வேற ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு கோயில் அதே மாதிரிதான் கூப்பிடறாங்க, இல்லங்க நாங்க அடுத்த கோயிலுக்கு போகணும். சோ மக்களுடைய மனநிலை மாறி போச்சு. அப்ப அந்த சேவையோட பலன் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி பேனர் இப்ப அதிகமாயிடுச்சு உலகத்துல. ஆனா பேனர் வர்றதுக்கு முன்னாடியே யாருக்காவது தோணி இருக்கும்ல, இது இப்படி கூட பண்ணலாமே. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா யாருமே எங்கேயுமே வைக்கல. ஆனா இப்ப வச்சாலும் தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பேனர் உலகம் ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும். அதனாலதான் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சா உடனடியா அங்க தானம் பண்ணிடு. உடனடி தானம் மகா புண்ணியம்னா அதனாலதான் புகழ் பாடப்பட்டிருக்கு. கட்டளை கிடைச்ச உடனே அந்த நொடிய அதே உற்சாகத்துல பண்ணிடணும்ன்றார். ஏன்னா முரளி கேட்கும் போது அப்படியே பறக்கிறோம்ல, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுன்ட்டு டக்குன்னு பண்ணிடணும். இப்படிப்பட்ட சேவைக்கு தான் உடனடி பலன் கிடைக்குது. இத பிராப்தியா அடையிறதன் மூலமாக, அதாவது சாப்பிடுவதன் மூலமாக, சக்திசாலி ஆத்மாவாகி தானாவே தீவிர வேகத்துல போய்கிட்டே இருப்பீங்க. எல்லோரும் பழத்தை சாப்பிடுறீங்க, ஆனா என்ன மாதிரி பழத்தை சாப்பிடுறீங்க மட்டும் செக் பண்ணுங்க. அதுதான் மெயின். எந்த மாதிரி பழத்தை சாப்பிடுறீங்க? எல்லாருமே எதை கேட்டாலும் சேவைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன சேவை பண்ணிட்டீங்க? மைண்ட்ல வந்ததெல்லாம் பண்ணிட்டீங்களா? அந்த பாபா சொல்லும் போது அவர் அதே புக் உற்சாகத்துல டக்குன்னு போட்டீங்களா? அப்படி எந்த எண்ணம் வந்துச்சா உடனடியா அந்த சேவை செய்யும் போதுதான் உடனடி பலன் கிடைக்குது. சோ இத நம்ம பாக்கலாம். இப்ப சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா மீரா கிலா, நிறைய சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தம்னில் போட்டோஸ் மூலமா பாபா மெசேஜ் கொடுக்கறாங்க. டக் டக்குன்னு அவங்களுக்கு தோணுது, டக் டக் டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது சம பாசத்துல இருக்குது. ஏன்னா இப்ப நிறைய பேர் டிபியில வைக்கிறாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, பேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, ரீச் ஆகுது. ஏன்னா அஞ்ஞானிகளுக்கு புரியற பாஷையில போடுறாங்க. அதுதான் மெயின், அஞ்ஞானிகளுக்கு புரியணும். அப்ப தோணுச்சுன்னா உடனே பண்ணிடணும். அதுலதான் இருக்கு அந்த சந்தோஷம், பயங்கர சந்தோஷத்துல பண்ணணும். ஒரு சினிமா பாட்டுல கூட, கடமையின்றி செய்வதில் தானே ஆனந்தம், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் போலன்ட்டு. அப்ப என்னன்னா டக்கு டக்குன்னு, ஏன்னா நமக்கு ஒண்ணு தோணிடுச்சுன்னா பாபா டச் பண்ணிட்டாரு, கட்டளை கடிச்சிச்சு உடனே பண்ணிடணும். அந்த மாதிரி சேவைக்கு தான் உடனடி பலன் கிடைக்குது. சோ இத பிராத்தியா அடையறதன் மூலமா தான் நீங்க சக்திசாலி ஆத்மாவாகுவீங்க. தானாவே தீவிர வேகத்துல போய்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள், சேவை செஞ்சா இப்படி ஆகுமா, அந்த பிரச்சனை ஆகுமா, இங்க இப்படி சொல்லுவாங்க, அங்க இப்படி பண்ணுவாங்களோ, ஐயோ இதை பண்ணி அவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. யாரும் பண்ணல, அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி எண்ணங்கள் இப்படி ஆகுமா ஆகுமா, அதாவது ஒரு சேவை செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன யோசிக்கணுமோ அதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பண்ணா என்ன, அது வேலைக்காவது, இவங்களை பண்ணா அவங்க பயிச்சுக்குவாங்க, இது ரெண்டு குரூப், இவங்க கிட்ட சேவை செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க கிட்ட செஞ்சா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரெண்டு பேர்கிட்ட பண்ணாம இருக்கும் இல்லையா. அது மாதிரி நிறைய இடத்துல அந்த பிரிவினை எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பண்ணாம விட்டுறாங்க. அதுக்கு ரெண்டு இடத்துலயுமே பண்ணிட்டு போயிடலாம்ல. அப்படி டக்கு டக்குன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உடனடியா அதை சேவை பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நினைச்சதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தடையே வரலன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். சக்திசாலியா அதுவே ஆகும். நினைக்கிறதெல்லாம் டக் டக்குன்னு பண்ண முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கும். அப்ப என்னன்னா அதுதான். ஆனா அதை தடுக்கிறதுக்கு நிறைய வரும். அந்த டைம் தான் போன் கால் வரும், அந்த டைம் தான் வேற ஏதாவது ஒண்ணு வரும், லௌகிக வேலை வரும், சில சமயம் டெத் கூட வரும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதையும் மீறி பண்ணணும். சேவை பண்ணணும்னு பண்ணணும், அந்த இடத்துல நானே இல்லைனாலும் பண்ணணும். இல்ல இல்ல, அது நான் தான் பண்ணணும். நான் ஒரு ஊருக்கு போறேன், போயிட்டு வர வரைக்கும் நீங்க தள்ளி வைங்க, தள்ளி எல்லாம் வைக்க முடியாது, இப்பவே பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னாரு. வேற வழி இல்லாம அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டு இதை பண்ணாங்க. உடனே பண்ணணும், இது சேவை, பாபாவோட சேவை இல்லையா. பாபா சேவை வந்து இப்ப கோயில்ல போய் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு மகா சிவராத்திரி வருது, அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், தள்ளி வச்சுக்கனா போயிடுச்சு, அது அடுத்த வருஷம் ஆயிடும், அது வரைக்கும் உலகம் இருக்குமானே தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நோட்டீஸ் வந்து அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி அடிக்கிறதே ஒரு யுக்தி தான். ஏன்னா அது அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், அப்ப நீங்க கொடுத்தே ஆகணும் இல்லையா. சோ அப்படி தீவிர வேகத்துல செய்யணும். ஆனா அப்படி கொடுக்காம நிறைய நோட்டீஸ் வேஸ்ட் ஆகுதுன்னா பாபா காசு வேஸ்ட் ஆகுறோம்னு அர்த்தம். சோ அப்படி அடிக்கிறது வந்து எதுக்குன்னா, உடனடியே நீங்க சேவை செஞ்சே ஆகணும்ன்றதுக்காக. அப்படி இருந்தாதான் நீங்க சக்திசாலியான ஆத்மாவா இருப்பீங்க, தீவிர வேகத்துல போயிட்டே இருப்பீங்க. ஏ அதெல்லாம் அவனால முடியவே முடியாதுடான்ட்டு முதல்ல நீங்க பண்றத ஆரம்பிக்கிறத பாத்துட்டு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அங்கேயேதான் நிப்பாங்க, நீங்க எங்கேயோ போயிடுங்க. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் அப்படியே பயங்கரமா ஸ்டால்ல இப்படி பண்ண அப்படி பண்ணும் போது ஒரு பிரதர் வந்து சொன்னார், நீ பாறம் அடுத்த வருஷம் இன்னும் நீ எப்படி இருக்க போற பாறம், சும்மா ஆரம்பத்துல இப்படிதான் ஆடிட்டு இருப்ப அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தர் உட்கார்ந்து சேவையில உட்கார்ந்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி சேவை நடக்கும். பாபா சார் டக்கு டக்குன்னு நினைக்கிறத பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தீவிர வேகத்துல போயிட்டே இருப்பாங்க. எல்லாருமே பழத்தை தான் சாப்பிடுறீங்க, அதாவது சேவை பண்ணத்தான் செய்றீங்க, பண்ணலன்னே சொல்லல. அதே மாதிரி பாபாவை நினைக்கவும் செய்றீங்க. என்ன மாதிரி பழத்தை சாப்பிடுறீங்க பாபா சொல்றாரு, இரவு கண் விழித்து நினைவு செய்யுங்கள் எத்தனை பேர் பண்றாங்க இல்லையா. அதுதான் அப்ப பாபா சொன்னதை டக்கு டக்குன்னு பண்றாங்களா, அந்த அளவு அமல்படுத்துறாங்களா, மீன் விஷயத்த ஒரு வினாடி கூட பேசாதீங்கன்றாங்க. சோ அந்த மாதிரி நான் பண்றேனா இல்ல மத்தவங்களை விட்டுங்க நான் பண்றேனா அப்படி செக் பண்ணுங்க. பாபா சொல்றத பண்றாங்க, ஆனா எப்ப பண்றாங்க, பாபா சொன்னது எப்ப பண்ணது எப்ப செக் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா உங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. பண்றவங்களை கேட்டா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ரீசன் சொல்லலாம், வேலை இருக்குதுன்னு பார்த்தா எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கதான் செய்யும். ஆனா எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்றதுதான் முக்கியம் இல்லையா. சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறாரு, அதை அழைக்கப்படுத்துறீங்கனாலே அவரு கொடுக்கறாருன்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதை பெறுவன்றதுல நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். அதனால பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் எண்ணம் வைக்கிறாரு. என்ன எண்ணம் வைக்கிறாரு, புதிய பழத்தின் மூலம் அதாவது உடனடி சேவையின் மூலம் சக்திசாலி ஆகுங்கள், தீவிர வேகத்துல போங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். சினிமால எல்லாம் ஹீரோ ஃபைட்ல விழுந்தாருன்னா அப்படியே எல்லாரும் வந்து ஏந்திரிக்கலாம், இந்த மாதிரி பாபா எழுப்புறாரு குழந்தைங்களை. நினைக்குது அவ்வளவுதான், தினம் தினம் நினைக்குது, கட்சி வரைக்கும் எதுவுமே பண்ணல. பிரதர் இந்த இடத்துல பேனர் வச்சா சூப்பரா இருக்கும் பிரதர், எத்தனை வருஷம் ஆனாலும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, கட்சி வரைக்கும் பண்ணவே மாட்டாங்க. அதான் பாபா சொல்றாரு, நேச்சுரல் உடனே பண்ணு அப்படின்ற எண்ணத்தை பாபா உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பாபாவுக்கு உடல் கிடையாது, பாக்குறாரு உருவாக்கிட்டே இருக்கிறாரு. எந்த குழந்தை பாபாவோட எண்ணத்தை டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கிட்டோ அந்த குழந்தை பண்ணிடும், மற்ற குழந்தை கேட்ச் ஆகாது. ஏன்னா வீண் விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறது. பிரம்மா பாபாவோட இந்த சங்கல்பத்தை சதா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு செயலையும் சிரேஷ்ட மற்றும் புதிய பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருங்கள். ஒருபோதும் எந்த விதமான பலகீனமோ வியாதியோ வரவே முடியாது. பிரம்மா பாபா புன்முறுவல் செய்து கொண்டிருந்தார். தற்கால உலகிய மருத்துவர்கள் கூட என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் புதுசா அப்பப்ப செஞ்சு சாப்பிடுங்க, புதுசா சாப்பிடுங்க, வேக வச்சு வறுத்து சாப்பிடாதீங்க, ரூபத்தை மாத்தி சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரிதான் பிரம்மா பாபா கூட குழந்தைங்க கிட்ட சொல்றாரு, இந்த நேரத்தின்படி எந்த ஸ்ரீமத் எந்த ரூபத்துல கிடைச்சாலும் அதே நேரத்துல அதே ரூபத்துல நடைமுறையில கொண்டுட்டு வாங்க. அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா சதா பிரம்ம பாபாவுக்கு சமமா, உடனடி தான மகா புண்ணிய ஆத்மாவாகி நம்பர் ஒன்ல வந்துடுவீங்க. பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பா முதல் ராஜ்யத்துக்கு அதிகாரிகள். ரெண்டு ஆத்மாக்களிடமும் என்ன விசேஷத்தை பார்த்தீங்க? சிந்திச்சாங்க, உடனே செஞ்சாங்க. இத செஞ்சிட்டு பிறகு இத செய்யலாம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. இந்த விசேஷம் தான் இருந்தது. ஆக தாய் தந்தையை பின்பற்றக்கூடிய மகா புண்ணிய ஆத்மா, புண்ணியத்தின் சிரேஷ்ட பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் சதா சக்திசாலியாக இருக்கிறீங்க. கனவுலையும் சரி சங்கல்பத்திலையும் சரி பலவீனமே இருக்காது, பலவீனமே கிடையாது. இப்படி சதா தீவிர வேகத்துல போயிட்டு இருக்கிறீங்க, ஆனா ஒரு சிலர் தான் அப்படி இருக்கிறீங்க. பாபா வந்து உடனே பண்ணு உடனே பண்ணு. இப்ப அமிர்த வேலை நீங்க எழுந்திருக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த பாபா கொடுக்கற சங்கல்பம் தான், ஏந்திரி ஏந்திரி உடனே ஏந்திரி டைம் ஆகுது பாரு இல்லையா. சோ அதே மாதிரிதான் சேவைக்கும் அவர் எண்ணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், அதை ஞாபகம் வச்சுட்டே இருங்க. இப்ப பண்ணலன்னா நீ எப்ப பண்ணுவ குழந்தை அப்படின்னு பாபா கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நினைங்க. அது இருந்துகிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற நினைவு இருக்கணும். அப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா என்ன ஆகும், ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு செயலிலும் அந்த உயர்ந்த பழத்தை புது பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறதெல்லாம் உடனடியா மின்னல் வேகத்துல செயல்படுத்துங்க. அப்படி இருக்கிற குழந்தைக்கு எந்த பலகீனமும் வியாதியும் வரவே முடியாதுன்ற தமசு பெருல. ரஜினிகாந்துக்கு வந்து நடுவுல ஏதோ ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஆகி ரொம்ப சீரியஸ் ஆகி பிழைப்பாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போனார் அவர். அப்ப நிறைய பேரை போய் அவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க, சரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சாதிச்சதெல்லாம் போதும் அப்படின்ட்டு டாக்டருமே அப்படிதான் சொல்லிருப்பாங்க. ஆனா அவரு அதுக்கு முன்னாடியை விட அதுக்கப்புறம் தான் அதிகமா படம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறார். அது ஒரு மேடையிலும் சொன்னார், யாரோ அவருக்கு அட்வைஸ் பண்ணதான் என்ன அப்படின்னா, என்ன பண்ணாலும் வேலை செய்யறத மட்டும் விட்டுறாத, இளமையின் ரகசியமே அந்த உழைப்புல தான் இருக்குது அப்படின்ட்டு. அது தாரக மந்திரமா வச்சிருக்கிற அதேதான் பாபா சார், நீ நினைக்கிறத உடனே பண்ற பழக்கம் உனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உனக்கு பலகீனமும் வராது வியாதியும் வராதுன்ற ரகசியம், பெரிய ரகசியம் பாருங்க. வியாதியே இல்லாத வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும், நினைச்சத உடனே பண்ணிடு. அந்த நினைச்சதுக்கும் பண்றதுக்கும் இடையில அந்த வீண் எண்ணங்கள் வீண் விஷயங்கள் வந்து அப்படியே தடுத்து நிறுத்தம் பாருங்க, அதை அழிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா அதை பண்ணியே தீர்வேன்ட்டு டக்குன்னு பண்ணிடுங்க. எதுவுமே தடுக்க முடியாதுன்ற, வியாதியும் தடுக்காது பலகீனமும் தடுக்க வரவே வராதுன்ற, இத பண்ணணும் முதல்ல அதுதான். நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசரா ஹீரோ நடிப்பாரு. சோ ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், அது லவ்வரா இருந்தாலும் சரி அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி அப்படி. அதே மாதிரிதான் இங்க இங்க நமக்கு பாபா டச் பண்ணதை செய்யணும் அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல யாரையுமே வரவிடக்கூடாது, ஸ்லைட்டா வர விட்டீங்கன்னா போச்சு, அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிட்டே இருக்கும், கட்ச வரைக்கும் நினைச்சதை பண்ணவே முடியாது. பிரம்ம பாபா சிரிச்சிட்டு இருந்தாராம். ஏன்னா இன்னைக்கு மருத்துவர்கள்லாம் அதான் சொல்றாங்க, ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க, வேக வச்சு சாப்பிடுங்க, அதை பச்சையா சாப்பிடுங்க. எடுத்த உடனே என்னமா சொல்லுவாங்க, ரைட் ஃப்ரம் தி ஃபார்ம் அப்படியே செடியில இருந்து டைரக்டா அப்படியே எடுத்து சாப்பிடுங்க, அப்படியே பதப்படுத்தி அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. வறுத்து அதுக்கு வேற ஒரு ரூபத்தை கொடுத்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் பாபாவும் சொல்றாரு, நான் என்ன சொன்னோம் எப்படி சொன்னோம் அது அப்பவே உடனே அதே ரூபத்துல பண்ணிடு. ரூபத்தை மாத்தி பாபா ஒண்ணு சொல்லி அதுக்கு நீங்க கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு பண்ணாதீங்க. அப்படியே நான் என்ன சொன்னா நீ அப்படியே பண்ணனா அதுதான் உடனடி தானம், அதுதான் மகா புண்ணியம், அதுதான் எனக்கு சமமா உன்னை ஆக்கும். பிரம்ம பாபாவுக்கு சமமா நம்பர் ஒன் வந்துடுவீங்க அப்படின்னு பிரம்ம பாபா சொல்றாரு. கிடைக்குது பாபா சைகை கொடுக்கறாருன்னா டக்குன்னு புடிச்சுக்கோங்க அதன்ற ரொம்ப முக்கியமானது. இது நம்பர் ஒன்ல வந்துடுவீங்க. ஏன்னா பிரம்மா பாபாவுக்கும் ஜெகதம்பா மம்மாவுக்கும் இந்த விசேஷ குணம் தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்கதான் வந்து முதல் ராஜ்யத்துக்கு அதிகாரிகளே, லட்சுமி நாராயணா ஆகுறவங்களே. அவங்க கிட்ட என்ன விசேஷம் இருந்துச்சு, சிந்திச்ச உடனே செய்வாங்க. இத செஞ்சிட்டு பிறகு செய்யலாம் இத அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இப்ப அது உங்களுக்கு தெரியும் அல்வா கதை இல்லையா. சில குழந்தைங்க பாத்துட்டு பாபா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி அப்படி சொல்லிட்டு உடனே போற மாதிரி உடனே பாபா வந்து மாமாவை கூப்பிட்டு குழந்தைங்க கிளம்புறாங்க, நீ அல்வா கிண்டன்ட்டு ஏதோ ஒரு அல்வா சொல்ற, அல்வாவா பாயசமோ. ஆனா அது அவ்வளவு சீக்கிரத்துல பண்ண முடியாது. ஆனா இது அவங்க சொல்லவும் கிடையாது, அதை பத்தி சிந்திக்கவும் கிடையாது. சரி பாபான்னு அவங்க விட்டு செய்யறாங்க. அவங்க சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அப்ப பக்கத்துல ஒரு சிஸ்டர் வந்து, மம்மா அவங்க போயிட்டாங்கம்மா, இதையும் அதுக்கு முன்னாடியே சொல்றாங்க, மம்மா இதெல்லாம் இப்ப பண்ணவே முடியாது மம்மா, ஏன் மம்மா இதை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க பற்றி சிரிச்சுட்டு அவங்க பற்றி பண்ணலாம். அம்மா அவங்க கேட்டு கிட்ட போயிட்டாங்க மம்மா, அப்ப சிரிச்சுட்டு இவங்க பற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணு அவங்க போறாங்களா இல்லையான்லாம் பாக்கல, இவங்க பற்றி பண்ணிட்டே இருக்கிறான். போயிட்டாங்க பஸ் ஏறி, பஸ் ஏறியே போயிட்டாங்க மம்மா. அப்படியே அவங்க பட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான், அவங்க பட்டுக்கு பண்ணி முடிச்சுட்டு பாபா கிட்ட வந்து கொடுக்குறான். பாபா வந்து ஒரு பிரதரை கூப்பிட்டு இதை எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறி இருக்க மாட்டாங்க நேரம் போய் குடுத்துட்டு வந்துரு அப்படின்ட்டு. இப்ப அவரு கூட இது இதெல்லாம் போக முடியுமா, எதுவுமே இல்ல, அப்படியே கண்ணை மூட்டு போயிட்டு வர்றாரு. இன்னைக்கு வரதானத்திலுமே கூட இது இருக்கும், கட்டளை கடிச்ச உடனே டக்குன்னு பண்றது. அது முடியுமா முடியாதான்னு நீங்க யோசிச்சாலே கடைசியில முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு தான் வருவீங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் சொன்னாரு, ஒருத்தன் கரெக்டா ரூல்ஸ் படி வாழணும்னா அவன் வீட்டை விட்டு கூட வெளில வர முடியாதுன்னு இல்லையா. சோ நம்ம எதை பண்ணு நினைக்கணும் பண்ணுங்க, டக்குன்னு பண்ணுங்க. நீங்க ஒருத்தர் கிட்ட போய் டெசிஷன் கேட்டாலும் மூஞ்சி போச்சு, பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தம், பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் போய் கேக்குறீங்க. பாபா சொல்லிட்டாருங்க, பாபா சொல்றத அப்படியே செயல்படுத்துற யுகம், இந்த ஒரு யுகத்துல மட்டும்தான் அப்படி. இப்பவே அதை பண்ணலன்னா, ஏன்னா பாபா விட புத்திசாலி யாருமே கிடையாது. அப்ப பாபா செய்ய சொல்ற எதையுமே பண்ணாதவங்க கிட்ட போய் நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன ஆகும், பாபா சொன்னா அல்லது இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா டக்குன்னு பண்ணிடுவாங்களாம். சரி அதுக்கு முன்னாடி இத பண்ணிட்டு பண்ணுவோம் அப்படின்னு இல்ல, டக்குன்னு அந்த எண்ணம் வந்துச்சுனாலே. இப்ப நம்ம இந்த ஸ்பீச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டக்கு அந்த எண்ணம் வரும்போதே போய் நீங்க டைரியில எழுதுனாதான் உண்டு. நைட்டு தூங்க போகும்போது எண்ணம் வரும், நீங்க காலையில எழுதிக்கலான்ட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில யோசிச்சுனா என்னன்னே உங்களால யோசிக்க முடியாது. அதே மாதிரி பாபா நிறைய பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த செகண்ட் நான் இந்த பாயிண்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும்போது அது சம பவர்ஃபுல்லா வருது அந்த போதை. கொஞ்சம் டைம் யோசிச்சாலும் வராது, அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த படத்தை வச்சு அவங்க வந்து படம் பக்தி மார்க்கத்தை கவர் பண்றதுக்காக போட்டுருப்பாங்க, வெறும் படம் போட்டு இருப்பாங்க. அப்ப சிஸ்டர் இது கூடவே இந்த மாதிரி வாக்கியங்களை சேர்த்து போடுங்க, சரி கொடுங்க, கொடுத்து அடுத்த செகண்டே போட்டுருவாங்க. ஆச்சரியமா இருக்கு, என்ன யாரா இருந்தாலும் நம்ம இல்ல நெட் ஒர்க் ஆகும் இதாகும் அதுவும் டக்குன்னு பண்ணுவாங்க. ஒரு தடவை பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணி கொடுக்கறேன், சரி நீங்க நாளைக்கு அதெல்லாம் இல்லப்பா, முதல்ல இதான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒண்ணு பண்றாங்க, அது இல்ல இது கொஞ்சம் இப்படி மாத்தணும் அப்பயும் மாத்தி 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 நைட் 2 மணி ஆயிடுச்சு அதை முடிக்க. அதே மாதிரி நமக்கு பிரதர் இந்த நோட்டீஸ் அடிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உடனே பண்ணாதான் அது முடியுது, தள்ளனா அது பட்டு போய்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்குமே. அதுதான் உடனடி சேவை, உடனடி பலன் அப்படின்னு பாபா சொல்ற உடனடி தானம் மகா புண்ணியம். உடனடி தானத்துலதான் உடனடி புண்ணியம் இருக்குது, உடனடி பலன் இருக்குது. இந்த விஷயத்துல மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப என்னன்னா அந்த அந்த டைம்ல அல்வா பண்ணி கொடுக்கறது முடியாத விஷயம், கற்பனை கட்டாத விஷயம் அப்படின்ற எண்ணத்தையே வர விடலன்னா அந்த முடியாத விஷயமும் முடியற விஷயமா ஆயிடுது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நல்ல சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிரில்லியன்ட் இல்ல, நினைச்சத உடனடியா பண்ணிடுவாங்க, அதனால அது டக் 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 டக்னு எல்லா கதவுகளும் திறக்கப்படும், அவங்களுக்கு வெற்றி மணி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. சோ அந்த குணம் வந்து ரஜினி கிட்ட அவர் சொல்றாரு இந்த கபாலி ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு படம் அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் கிட்ட எனக்கு ஒரு கதை எடுத்துப்பாங்க 15 நாள், சரி 15 நாள் டைம் கொடுங்கன்ட்டு அவர் போயிட்டாரு. போனா 15 நாள் தாண்டிச்சு, தாண்டின உடனே இவரு டென்ஷன் ஆகி கூப்பிடறாரு, என்னாச்சு வரவே இல்லையா அப்படின்ட்டு இன்னொருத்தர் மூலமா கேக்குறாரு. அப்ப சொல்றாரு ஏன்னா நமக்கு டைம்னா டைம் தான், இப்ப இந்த வயசுல சொல்றாரு பாரு. சோ அந்த ஒரு கேரக்டர் தான் நம்பர் ஒன்ல எடுத்துட்டு வருது, யாரா இருந்தாலும் எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் நம்பர் ஒன்ல வர்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. இதுக்காக பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு ஈஸியா யார் வேணாலும் யோசிக்கலாம், ஆனா என்ன ஆனாலும் பண்ணியே தீருவன்றதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு எதையுமே யோசிக்க கூடாது இல்லையா, யோசிச்சு யோசிச்சே வீணா போயிடும். ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உடனடியே செய்யுங்க, செம சூப்பரா இருக்கும். இதுல மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க, மகா புண்ணிய ஆத்மாவா ஆகுங்க, புண்ணியத்தின் உயர்ந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, சக்திசாலியா இருங்க. கனவுல எண்ணத்துல கூட பலகீனம், முடியாதுன்ற வார்த்தையே வரக்கூடாதுன்றது இதுக்குதான். என்னது அந்த எண்ணம் வந்துச்சுன்னா உடனே பண்றது. சோ அந்த மாதிரி நான் ஒரு சென்டர்ல ஒரு பிரதர் பாத்திருக்கேன், அந்த ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அது பண்ணவே முடியாது, இது பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம், அவர் பட்டுக்கு வாங்கிட்டு போவாரு, எப்படிதான் அதை பண்ணி எடுத்துட்டு வருவாருன்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு அது முடியாதுன்ற எண்ணமே இல்ல, எப்படியாவது அதை பண்ணணும்ன்ற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அதனால முடியாதுன்ற எண்ணம் கனவுல கூட வரக்கூடாது, ஏன்னா அந்த எண்ணம் தான் பலகீனம், அது கிடையவே கிடையாது, நினைச்சா பண்ணணும். அப்படி இப்படி சதா தீவிர வேகத்துல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு சில குழந்தைங்க தான் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற என்ன பவர்ஃபுல்லானது இல்லையா. நினைச்சா உடனே பண்ண, இந்த வேகத்துல எவ்வளவு நாளா நீங்க எதை பெண்டிங்ல போட்டுருங்களோ அதை உடனடியா பண்ணுங்களாம், சம சேவை சம வெற்றி கிடைக்கும். சாக்கார உலகத்தை படைப்பவரா இருக்கிறதுனால சாக்கார ரூபத்துல பாலனை அதுக்காக சிந்திக்காமலே செயல்படணும்னு அர்த்தம் கிடையாது, கரெக்டா சிந்திச்சுட்டு சிந்திச்ச உடனே அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிடணும், அது இருக்குது இல்லையா. ஏன்னா பாபா பிளானும் பண்ண சொல்றாரு இல்லையா, குறைந்த செலவுல அதிக பலனை கொடுக்கக்கூடிய, குறைந்த உழைப்புல அதிக பலனை கொடுக்கக்கூடிய, அதெல்லாம் பக்காவ போட்டு அது உழைப்பே கம்மி தான் செலவும் கம்மி தான், ஆனா அது பண்ணவே இல்லைன்னா அதான் பிளான் பண்ணிட்டு உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிற குழந்தை தான் சதா சக்திசாலியா இருக்கும், ஏன்னா அந்த குழந்தை நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சில குழந்தைங்க தான் அப்படி இருக்கிறாங்க. சோ இந்த சாக்கார உலகத்தை படைக்கிறதே பாபா நம்ம மூலமா தான் படைக்கிறாரு, பாப் தாதா ரெண்டு பேருமே நம்ம மூலமா தான் படைக்கிறாங்க. சாக்கார ரூபத்துல பாலனை கொடுக்கிற பாகம் நமக்கு இருக்குது. இப்ப இல்லையா பாபா அவ்யுக்தம் ஆயிட்டாரு, சாக்காரம்னா இந்த ஸ்தூல உடல், அவர் அவ்யுக்தமா இருந்து பாலனை கொடுக்கிறாரு. ஆனா சாக்காரமா பாலனை நம்ம தான் கொடுக்கணும். அப்ப அவர்கிட்ட இருந்து அவரு டச் பண்றதெல்லாம் வச்சு அவருடைய உதவியோட டக்கு டக்குன்னு பண்ணணும். ஏன்னா நம்ம மூலமா தான் அவர் பண்ண முடியும். இப்ப சிவபாபா கேட்கல, அவருக்கும் இப்ப உடம்பு கிடையாது, சூக்ஷ்ம உடல் தான் இருக்குது. ஆனா எந்த குழந்தை பண்ணுதோ அந்த குழந்தைதான் பாபாவுக்கு பிரம்ம பாபாவுக்கும் பிரியமானவர்களா இருப்பாங்க. விசேஷ அன்பு இருக்குது, ஏன்னா அவங்க சேவை செய்யறதுக்குதான் வந்திருக்கிறாங்க. சேவையே செய்யாதீங்க அது ஸ்ரீமத்னா பாபா அங்க இருக்கவே மாட்டாரு. இவங்க கட்சி வரைக்கும் திறந்த மாட்டாங்கன்ட்டு அவர் பாட்டு போய் எந்த குழந்தை சேவை செய்யறோ அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நாராயணன் வெறும் எட்டே பேர் தான், அந்த எட்டு பேரால தூங்க கூட முடியாது சேவை பண்ணாம அப்படின்ட்டு. அவங்களுக்கு பாபா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தைங்க மேலதான் விசேஷம். அந்த குழந்தைக்குதான் உதவி தேவை, சேவையை நடத்து தட்டு நிறுத்துறவங்களுக்கு எதுக்கு பாபா வந்து உதவி பண்ணணும்? அதான் மாய பண்ணிட்டு இருக்கிறானே இல்லையா. அதனால பாபா சொல்ற அந்த மாதிரி விசேஷ அன்பு இருக்கிற யார் மேல நமக்கு இருக்குதோ அவங்களுடைய பலகீனமே தன்னுடைய பலகீனமா தோணும். அதுதான் நல்லா தெரியும். சேவை லிப்ட்னு வரும், சேவையில பக்காவா இருக்கிற குழந்தை அவ்வளவு சீக்கிரம் மாயால விழாது. அதனாலதான் சேவை இரட்டை பூட்டுன்னு சொல்றது இல்லையா. சேவையை பயங்கரமா செய்யற குழந்தை திடீர்னு ஒரு நாள் மாயையில வந்து சேவையை செய்யலும் போது உடனே பாபா எங்க அந்த குழந்தைய காணும், எங்க அந்த சேவையை காணும்? உடனே காப்பாத்துறதுக்கு பிளான் போடுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க பாபா இருக்கிறாரு மாயாவையும் அனுப்பி நல்லா விழும்போது டபக்குன்னு வந்து தூக்கவும் செய்யறாருன்னு. எல்லாமே நடக்கும், ஏன்னா தாரணை பாடமும் பக்காவாகணும்ல. அப்ப சேவையில வர தடை மூலமாக தான் நம்ம தாரணை பண்ண முடியும், தெய்வ குணத்தை வளர்த்து அந்த தடையை உடைக்க முடியும். சோ இது எல்லாம் யாருக்கு ஈஸியா கிடைக்கும்? பக்காவா சேவை செய்யற குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைங்க மேலதான் பாபாவுக்கு விசேஷமான அன்பு இருக்குது. அதனால அந்த குழந்தையுடைய பலகீனத்தை தன்னுடைய பலகீனமாக்கி தன்னுடைய பலகீனமா நினைத்து இன்னும் அந்த பலகீனத்தை போக்கக்கூடிய எண்ணத்தை இன்னும் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அந்த குழந்தைக்கு அதை டச் பண்ணி வெளில வர வைப்பேன். எவ்வளவு சூப்பர் இல்லையா? ரொம்ப சூப்பர். இதே மாதிரி நம்ம கூட பண்ணலாம். நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சக்தி இல்லைன்னு தெரியும், நீங்க நாராயணன் தெரியும், ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு, ஏன்னா அது உங்க கர்ம கணக்கு உள்ளவங்க தான் வராங்க. அப்போ அது காரணம் சூக்ஷ்மமாவது நீங்க தான். சோ இன்னும் உங்களுக்கு அந்த சக்தி இல்ல, அந்த சக்தியின் சொரூபமாகும் போது அவங்க அப்படியே சாந்தம் ஆயிடுவாங்க. அதே மாதிரிதான் பாபா பண்ற. சோ இந்த பலகீனத்தின் காரணத்தை பார்த்து குழந்தைங்க மேல பாபாவுக்கு இரக்கம் ஏற்படுது, அன்பு ஏற்படுது. அதனால என்ன நினைக்கிறாரு, குழந்தைங்க சதா சக்திசாலி ஆகணும், சதா தீவிர முயற்சியில் இருக்கணும், சதா பறந்துகிட்டே இருக்கணும் குழந்தை அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளவு அன்பு. மீண்டும் மீண்டும் செய்யும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டணும் குழந்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தவறு தள்ளி போடுறது தடை ரூபமாகிறது அல்லது தடைய பார்த்து பயப்படுறது. சோ இந்த கடின உழைப்புல இருந்து குழந்தை விடுபட்டுனோ கல்லுன்னு பறந்துட்டு நினைச்ச டக்குன்னு பண்ணிடணும் அவ்வளவுதான். பிரம்மா பாபாவுடைய கருத்துக்களை கேட்டீங்களா? பிரம்மா பாபாவுடைய கண்ணுல நிரம்பி இருக்கிறது யாரு? குழந்தைங்க தான் கலந்து இருக்கிறாங்க. பிரம்மாவுடைய விசேஷ மொழி தெரியுமா என்ன சொல்றாரு? என்னுடைய குழந்தைகளே, என்னுடைய குழந்தைங்களே தான் அடிக்கடி சொல்றார். தந்தை புன்முறுவல் செய்கின்றார். பிரம்மாவின் குழந்தைங்களா தான் இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களுடைய பட்ட பேர்ல கூட பிரம்மா குமார் பிரம்மா குமாரின்னு சொல்றீங்க, பிகேன்னு சொல்றீங்க. சிவகுமார் சிவகுமாரின்னு சொல்றது கிடையாது, பிரம்மாவின் கூடத்தான் போகணும், விதவிதமான பேரு ரூபத்துல அதிக காலம் இந்த பிரம்மா பாபா கூடத்தான் இருக்க போறீங்க. ஏன்னா நீங்க பிரம்மாவுடைய முக வம்சாவளிகளாக இருக்கிறீங்க. பாபா உங்க கூடவே இருக்கிறாரு, இருந்தாலும் சாஸ்காரத்துல பிரம்மாவுக்குத்தான் பாகம் இருக்குது உங்க கூடவே. நல்லது, மற்ற உரையாடல்களை பற்றி பிறகு சொல்றோம். இதை ஏன் பாபா சொல்றாரு? அவருடைய குழந்தைங்க, அவருடைய கண்ணுல குழந்தைங்க தான் நிரம்பி இருக்கிறாங்க பிரம்மா பாபா. சோ அப்ப அவருடைய வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்ல. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன ஆசைப்படுறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு? வந்து சதா சக்திசாலியா இருக்கணும், விழுந்துட கூடாது. நாம ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரே கடவுள்னு கூப்பிட்ட ஒரு அரசியல்வாதி, வயசான அரசியல்வாதி, ஒரு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட சலனம் ஆகுறதுனால கருணை வருது நமக்கு. எப்படி இருந்த மனுஷன் ஒரு பொண்ணுனால வீணா போயிட்டாருன்ட்டு அதே மாதிரிதான் நம்பலாம் இல்லையா? சோ அந்த பாபா குழந்தை இவ்வளவு பக்காவான குழந்தானா, கொஞ்சம் கொஞ்சம் மாயின் கவர்ச்சியில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம மேல கருணை வரணும். ஏன் சக்திசாலியா இல்ல, அவங்கள வந்து நம்ம கேவலமா நினைப்போம், இப்படி இருந்து இப்படி ஆயிட்டாரு இந்த மனுஷன். சோ அதே மாதிரி நம்பளும் இருக்கும். சோ இது சுய புருஷார்த்தத்திலும் சரி, சேவையிலும் சரி, தடையா வர விடக்கூடாது. அது சுத்தி வளர்ச்சி பாத்தீங்கன்னா தடை வந்து நம்மளுடைய குணமா தான் இருக்கும். அதுல கவனம் கொடுங்க. சதா சக்திசாலியா இருக்கணும், சதா தீவிர முயற்சி பறந்து போற குழந்தையா இருக்கணும், நிக்க நேரம் இல்லைன்னு. அந்த மாதிரி சேவை 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 அதுலயே அந்த போதையிலே இருக்கணும். சதா பறக்கும் கலையில பறக்கிறவங்களா ஆகணும். சும்மா கடின உழைப்பு பண்றதுல இருந்தாலும் விடுபட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தடை பலகீனத்துல மாட்டிக்கிறது. பலகீனத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு சேவை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஊக்க உற்சாகத்துல பண்ணும்போது அதெல்லாம் தெரியாது, செம ஜாலியா இருக்கும் இல்லையா? பிரம்மா பாபாவுடைய கருத்துக்களை கேட்டீங்க தானே? குழந்தைங்களை தன் கண்ணுல வச்சிருக்கிற பிரம்மா பாபாவுடைய விசேஷ மொழி என்ன தெரியுமா? மேரே பச்சே, என்னுடைய குழந்தைங்களே, என்னுடைய குழந்தைங்களேன்னு சொல்றாரு. இந்த சந்தோஷம், என் குழந்தைன்னு அந்த அன்பா பாக்குற அந்த குழந்தை, அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு. அது உங்களுக்கும் தெரியுது, அதனாலதான் பிரம்மகுமார் குமாரின் தான் பேர் வச்சிருக்கீங்க, சிவகுமார் குமாரின்னு வைக்கல. ஏன் இப்ப மட்டும் இல்ல, ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவரு கூடவேதான் வரப்போறீங்க. குறிப்பா அரை கல்பம் இல்ல, அவருடைய ராஜ்யத்திலேதான் இருக்க போறீங்க, அல்லது அவர் கூடவே சேர்ந்து ராஜ்யம் பண்ண போறீங்க. பல ரூபத்துல, பல உடல்ல, பல பேர்ல சிவபாபா கூட இருப்பாரு, பட் இருந்தாலும் சாக்காரத்துல அவர் கூட தானே நீங்க இருக்க போறீங்க. அதனால அவர் சொன்னதுக்கு மரியாதை கொடுங்க, உடனடியா பண்ணுங்க. மூன்று புறங்களிலிருந்து விசேஷ நதிகள் வந்திருக்குது. இரட்டை அயல் நாட்டினர்கள் இப்ப குப்தமான கங்கைகளாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை அவங்களது கிடையாது. அவங்க இல்ல. இப்ப டெல்லி, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மூன்று நதிகளின் விசேஷ சந்திப்பு. மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க. யாரு அவங்களுக்கான குறிப்பிட்ட முறையில வந்திருக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய உரிமையை எடுத்துக்கவே செய்யறாங்க. இருந்தாலும் அயல் நாட்டினர், அதாவது டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை அயல் நாட்டினர் கூட ஓடோடி வந்து தங்களுடைய உரிமைய முன்கூட்டியே எடுத்துக்கிறதுக்காக வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப அவங்களையும் பாபாவுக்கு பிரியமானவர்களாத்தானே இருப்பாங்க. அவங்க கூட இரட்டை அயல் நாட்டினர்களுக்கும் சிறிதளவில் வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அவங்களுக்கான முறையில சந்திப்பாங்க. ஒவ்வொரு வகையான குழந்தைகளும் பாப்தாதாவுக்கு பிரியமானவர்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கண்டிப்பா ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. டெல்லி தான் சேவையின் விதைக்கான இடம். கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரம் விருட்சத்தின் விஸ்தாரம் கிளை. விதை கீழே இருக்கும், விருட்சத்தின் விஸ்தாரம் அதிகமா இருக்கும். ஆக டெல்லி விதையாக இருக்கிறது. கடைசியில விதையாக இருக்கிற இடத்துலதான் ஓசை ஏற்படும். ஆனா இப்ப கர்நாடகம் மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத் மூன்றின் விசேஷமும் பரவி இருக்கிறது. பரவி இருக்கும் மரம் தான் அழகாக இருக்கும். கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரத்தின் சேவையின் விஸ்தாரத்தினால பிராமண மரம் அழகாக இருக்கிறது. மரம் அலங்காரத்துடன் இருக்கிறது அல்லவா? இந்த ரெண்டு கேள்விகள் தான் கேக்குறாங்க. ஒன்னு செலவு பத்தி கேக்குறாங்க, இன்னொன்னு பிராமணர்களின் எண்ணிக்கை பத்தி கேக்குறாங்க. ஆக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகம் ரெண்டுமே எண்ணிக்கையின் கணக்குல பிராமண குடும்பத்தின் அலங்காரமாக இருக்கிறாங்க. விதையின் விசேஷமோ தனிப்பட்டது. விதை இல்லைன்னா மரமே உருவாகாது. ஆனா இப்ப விதை கொஞ்சம் மறைவாக குப்தமா இருக்குது. மரத்தின் விஸ்தாரம் தான் அதிகமா இருக்குது. ஒருவேளை நீங்க எல்லோரும் கூட டெல்லிக்கு போகலன்னா சேவைக்கான அஸ்திவாரம் இருந்திருக்காது. சேவைக்கான அழைப்பு முதலில் கிடைத்தது ஆனா டெல்லியில இருந்து தான் ஆரம்பமாச்சு. அதனால அதுதான் சேவைக்கான இடமாச்சு. அதுவே ராஜ்யத்துக்கான இடமாகவும் ஆகும். அயல் நாட்டுக்கும் அதிக மகிமை இருக்குது. அயல் நாட்டுல இருந்தும் விசேஷமாக பிரத்யக்ஷத்தாவிற்கான முரசொலி நம்ம நாடு வரை வந்தடையும். அயல் நாடு இல்லைன்னா நம்ம நாட்டுல எப்படி பிரத்யக்ஷம் ஏற்படும்? அதனால அயல் நாட்டுக்கும் மகத்துவம் இருக்குது. அயல் நாட்டினரின் ஓசையை கேட்டு பாரதவாசிகள் விழித்தெழுவார்கள். பிரத்யக்ஷத்தாவிற்கான ஓசை வெளிப்படும் இடமாக அயல் நாடுதான் இருக்குது இல்லையா? ஆக இது அயல் நாட்டின் மகத்துவம். அயல் நாட்டுல இருந்தா கூட அவங்க நம்ம நாட்டை சார்ந்தவங்க, இருந்தாலும் நிமித்தமா அயல் நாட்டுல இருக்கிற சிரேஷ்டமான ஆத்மாக்களின் ஆர்வம் உற்சாகத்தை பார்த்து நம்ம நாட்டை சார்ந்தவங்க கிட்டையும் ஆர்வம் உற்சாகம் இன்னும் அதிகமாகுது. இதுவும் அவங்களுடைய சேவைக்கான குப்த பாகமாகும். ஆக எல்லாருடைய விசேஷமும் தனிப்பட்டதா ஆகிறது இல்லையா? நல்லது. பாபா சகர் மூன்று மாநிலத்தில இருந்து வந்திருக்கிறாங்க, டெல்லி கர்நாடகா மகாராஷ்டிரம். அதுதான் மூன்று நதிகளின் சங்கமம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபுள் ஃபாரினர்ஸும் வந்திருக்கிறாங்க. அவங்க மறைவான கங்கையா இருக்கிறாங்க. ஏன்னா எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா வந்திருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கான டர்ன் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய முறை இப்படி வருவாங்க. இந்த தடவை போனா வெளிநாட்டுக்காரங்க தமிழ்நாடு கர்நாடகா அந்த மாதிரி பிரிச்சு சோ அந்த டைம் வந்து டெல்லி கர்நாடகா மகாராஷ்டிராவுடைய டேர்ன் தவிர வெளிநாட்டுக்காரங்க டேர்ன் கிடையாது. இருந்தாலும் அவங்களும் வந்திருக்காங்க, அதனால பாபாவுக்கு அவங்களை பார்த்தாலும் பிரியம். அதே மாதிரி இந்த மூன்று பேருமே பிரியமானவர்களா இருக்கிறாங்க. இருந்தாலும் கர்நாடகா மகாராஷ்டிராவோட டெல்லியில கம்மியா வந்திருக்கிறாங்க போல இருக்குது. அதனால விஸ்தாரம் இது வந்து கிளை, பட் இருந்தாலும் விதை இல்லாம வந்திருக்காது மரம். சோ அந்த மாதிரி விதையாக இருந்தது டெல்லி அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா பாபாக்கு எல்லா வகையான குழந்தைங்களும் பிரியமானவர்கள் தான், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு விசேஷம் கண்டிப்பா இருக்கும். விதை எப்பவுமே குப்தமா தான் இருக்கும், மறைமுகமா. அது மாதிரி டெல்லி வந்து மறைமுகமா இருக்கிறாங்க, கம்மியா வந்திருக்கிறாங்க போல இருக்கு. ஆனா கடைசியில விதையா இருக்கிற அந்த டெல்லியில தான் ஓசை ஏற்படும். மற்றபடி மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா இங்கெல்லாம் வந்து விஸ்தாரமா இருக்குது, நல்ல சேவை நடந்து நிறைய பரவி இருக்குது. அது மாதிரி விஸ்தாரமா இருந்ததான மரமும் அழகா இருக்கும். அதனால இந்த பிராமண மரம் இவங்க சேவை, கர்நாடகம் மகாராஷ்டிரத்துடைய சேவையின் காரணத்தினால மரம் விஸ்தாரமா வளர்ந்துச்சு, நிறைய குழந்தைங்க வந்துட்டாங்க, அலங்காரமா இருக்கு இந்த பிராமண மரம். சோ யாரா இருந்தாலும் உடனடியா கேக்குறது என்னன்னா செலவு பத்தி, இல்லையா? சேவைக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, எத்தனை பிராமணர்களை உருவாக்குனீங்க, எண்ணிக்கை எவ்வளவு, இத பத்தி தான் கேக்குறாங்க. சோ எண்ணிக்கையின் கணக்குல பிராமண குடும்பத்தின் அலங்காரமாகவே இருக்குது மகாராஷ்டிரா கர்நாடகா அப்படின்னு தான் நிறைய பேர் அங்க பாபா காந்தியில இருக்கிறாங்க. மற்றபடி அதுக்காக டெல்லிய மட்டம் தட்டிட முடியாது, ஏன்னா விதை இல்லைன்னா மரமே உருவாகி இருக்காது. கொஞ்சம் மறைவா இருக்குது, மரத்துடைய விஸ்தாரம் அதிகமா இருக்குது. சோ டெல்லிக்கு நீங்க போகலன்னா சேவைக்கு அஸ்திகாரமே இருந்திருக்காது. சோ ஆரம்பத்துல முதல் சேவை வந்து டெல்லியில தான் ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால அதுதான் சேவைக்கான இடம் வச்சு, அதுவேதான் ராஜ்யத்துக்கான இடமாகவும் ஆக போகுது. அயல் நாட்டுக்கும் கூட, அப்ப வெளிநாட்டுக்காரங்களுக்கு என்ன, பாபா இங்க உள்ளூர்காரங்களே போய் வந்துருக்கான், நான் மாந்தூரத்துல இருந்து வந்தேன்னு சொன்ன இல்லையா பாபா சொல்றாரு. அயல் நாட்டுக்காரங்களுக்கும் அதிக மகிமை இருக்குது, ஏன்னா அவங்க மூலமா தான் பாபா வெளிப்படவே போற, பாபா வெளிப்படுறதுன்ற அந்த முறை சொல்லி வெளிநாட்டுல இருந்துதான் ஒழிச்சு இந்தியா இந்தியர்களே அப்பதான் ஏந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி மகத்துவம் வாய்ந்திருக்குது வெளிநாடு. ஆனா அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் உண்மையிலே அவங்க பாரதத்தை சார்ந்தவங்க, சேவை நிமித்தமா வெளிநாட்டுல பிறவி எடுத்திருக்கிறாங்க இந்த கடைசி ஜென்மத்துல, அவ்வளவுதான். அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற உயர்ந்த ஆத்மாக்களுடைய ஆர்வமும் உற்சாகமும் பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கும் வருதான், என்னடா பாபா இங்க வந்தாரு அவங்க அந்த அளவுக்கு சேவை செய்றாங்க நம்ம செய்யலையே. பாத்தீங்கன்னா பாபாவை பற்றிய படமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது படத்துடைய பேர் தெரியல, ஆனா கிளியரா தெரியும் அது ஒரு வெளிநாட்டுக்காரங்க எடுத்திருக்கிறாங்க, லண்டன் காரங்கன்னு நினைக்கிறான். சோ அவங்க அவ்வளவு ஊக்க உற்சாகத்தோட இருக்கிறாங்களேன்னு பார்த்து நமக்கும் வருது. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வெளிநாடுன்றது இந்தியா இல்லாத மற்ற இது, இன்னும் கேட்டா டெல்லி மதுபனை தவிர மற்ற எல்லாமே வெளிநாடு மாதிரி தான். அதாவது சொர்க்கத்துல பாரதமா இருக்கிறதான் பாபா பாரதம்ன்றது. சோ மற்ற எல்லாமே வெளிநாடுதான் ஆயிடும். சோ அதனால நம்மன்னு கூட நம்ம நினைக்கலாம், இப்ப தமிழ்நாட்டுல பயங்கர சேவையை வர்றத பார்த்து டெல்லியில இருக்கிறவங்க ஆச்சு போனா ஏதோ ஒரு மொழிக்காரன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கா நம்ம ஒண்ணுமே பண்ணலையேன்னு தோணும். ஆனா பாபா இப்ப அந்த அர்த்தத்துல சொல்லல, பட் நம்மளும் ஃபாரினர், டபுள் ஃபாரினர்ல பட் ஃபாரினர், இந்தியாவே ஃபாரினர் தான் பாபாவுக்கு கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா பாபா அங்க இருந்து வர்றாரு இல்லையா. சரி, பட் ஆனா நம்ம அப்படியும் நினைக்கலாம், வெளிநாட்டுக்காரங்க பண்ணட்டும் பண்ணட்டும் இருக்காங்க, நீங்க தான் இந்த வெளிநாட்டுக்காரங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்க ஆர்வத்தை பார்த்து அவங்களுக்கே ஆர்வம் வந்துடும் பயங்கரமா. சோ சேவைக்கான மறைமுகமான பாகம் இது, வெளிநாட்டுடைய பாகம் தனிப்பட்டதா இருக்கு. சோ எல்லாருடைய விசேஷமும் தனிப்பட்டதா இருக்கு, எல்லாமே தேவைப்படுது. நல்லது. சதா உடனடி தானம் செய்யற புண்ணிய ஆத்மாக்களுக்கு டக்குனு நினைச்சா உடனே பண்ணிடுறது, அந்த மாதிரி இருக்க புண்ணிய ஆத்மாக்களுக்கு சிந்திக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் இடையில கேப்பே கிடையாது. எண்ணம் வந்துச்சோ செஞ்சோமோ அப்படி இருக்கணும். அந்த மாதிரி சதா தீவிர முயற்சியாளர்களுக்கு, ஒவ்வொரு சங்கல்பத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் சேவையின் பலன் அடையக்கூடியவர்களுக்கு, இந்த மாதிரி சதா சக்திசாலி ஆகுங்க. அந்த மாதிரி சக்திசாலியா இருக்கிற மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்பவுமே பிரம்மா பாபாவுடைய சங்கல்பத்தை உடனே பண்ணு உடனே பண்ணுன்னு தொடர் பாருங்க. அந்த சங்கல்பத்தை சாக்காரத்துல நடைமுறையில கொண்டுட்டு வரக்கூடிய வெளிநாட்டு உள்நாட்டு குழந்தைங்களுக்கு பாபாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நம்மளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றோம். சேவாதாரிகளிடம் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. யாரு சேவை செய்யறாங்களோ அவங்கதான் பழங்களை சாப்பிடுவாங்க, பலனை அடைவாங்க. பழங்கள் சாப்பிடுபவர்கள் சதா ஆரோக்கியமா இருப்பாங்க. காய்ந்த பழங்களை சாப்பிடுபவர்கள் கிடையாது, புது பழங்களை சாப்பிடக்கூடியவர்கள் தான் சதா ஆரோக்கியமா இருப்பாங்க. சேவாதாரினாலே பாக்கியத்துக்கு அதிகாரிகள், பாக்கியத்திற்கு உரிமையுள்ள அதிகாரிகள். எவ்வளவு பெரிய பாக்கியம், நினைவு சின்னமா இருக்கிற சிலை கிட்ட போய் பக்தர்கள் சேவை செய்யறாங்க. அந்த சேவையே மகா புண்ணியம் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க எங்க சேவை செய்றீங்க, உயிரோட்டமா இருக்கிற சைத்தன்ய மகாதீர்த்த ஸ்தானத்துல சேவை செய்றீங்க. அவங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு போய் சுத்திட்டு வந்துட்டாலே மகானாத்மான்னு கூப்பிடுறாங்க. ஆனா நீங்க மகான் தீர்த்தத்துல சேவை செய்து மகான் பாக்கியசாலி ஆகிட்டீங்க. சேவைக்கு தயாரா இருக்கிறவங்க கிட்ட மாயை வரவே முடியாது. சேவாதாரி என்றால் மனதிலும் சேவாதாரி, உடலினாலும் சேவையில சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க. உடலின் கூடவே மனதும் சுறுசுறுப்பா இருந்தா மாயை வராது. உடலினால் ஸ்தூல சேவை செய்யுங்க, மனதினால சூழ்நிலைய வாயு மண்டலத்தை சக்திசாலியா ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்க. ரெட்டை சேவை செய்யுங்க, ஒண்ணு கிடையாது. யாரு இரட்டை சேவாதாரிகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிராப்தியும் அந்த அளவுக்கு கிடைக்கும். மனதுக்கும் லாபம், உடலுக்கும் லாபம், செல்வமும் அளவற்றதாக கிடைத்தே தீரும். இந்த நேரத்திலையும் உண்மையான சேவாதாரிகள் ஒருபொழுதும் பசியுடன் பட்டினியாக இருக்கவே முடியாது. குறைஞ்சபட்சம் ரெண்டு ரொட்டியாவது கண்டிப்பா கிடைக்கும். ஆக எல்லோரும் சேவைக்கான லாட்டரியில தனது நம்பரை எடுத்துக்கிட்டீங்க. எங்க வேணும்னாலும் போங்க, எப்ப வேணும்னாலும் போங்க. இந்த குஷி சதா கூடவே இருக்கணும். என தந்தை சதா கூடவே இருக்கிறாரு. குஷியில நடனமாடி நடனமாடி சேவைக்கான நடிப்பு நடிச்சுக்கொண்டே செல்லுங்க. நல்லது. சோ இன்னைக்கு வாணி ஃபுல்லாவே சேவை 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 தான் இல்ல, நினைச்ச உடனே பண்ணுங்க, அதுதான் மெயின். சேவை செய்யற குழந்தைதான் பழங்களை சாப்பிடுவாங்க இல்லையா? ஏன்னா செய்யாம எப்படி அறிவா, ராஜாவா எப்படி ஆக, எந்த பிரஜையும் உருவாக்கலன்னா எப்படி ராஜாவாக? பழத்தை சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்ப, சேவை செஞ்சா பலன் அடைவ, பலன்ற பழத்தை கண்டிப்பா அடைவ. அதனால காய்ந்த பழங்களை சாப்பிடுறவங்களா இருக்காங்க. புது பழம் பாபா கொஞ்சம் அப்படி வாங்கல, அப்படி சைகை கொடுத்தாலே உடனே பண்ணிடுறவங்களா இருக்கும். பாபா சிவராத்திரிக்கு போஸ்டர் ஒட்டுங்கன்னா டக்குன்னு பார்த்தா ஒரு பிரதர் அழகா ஊட்டிட்டார். உங்களுக்கு தெரியாது அது எந்த அளவுக்கு வேலை செய்யணும், யாரும் கால் பண்ணாம கூட இருக்கலாம், பட் ஆனா அது கண்டிப்பா வேலை செய்யும். ஒரு தடவை பாத்துருக்காங்க, இது என்ன இப்ப எங்கயோ பாத்தேன், அப்புறம் வேற எங்கயோ யாராவது கொடுக்கும்போது ஆமா ஒரு தடவை போஸ்டர் கூட ஒட்டி இருந்துச்சுருவாங்க. சேவாதாரினாலே பாக்கியத்துக்கு அதிகாரிகள், சாதாரண பாக்கியமா இது, எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க இப்ப சேவை செஞ்சதுடைய பலனாக உங்களுடைய நினைவு சின்னமா இருக்கிற அந்த சிலைக்கு சேவை செய்யற பக்தர்களை தன்னை மகான் பாக்கியசாலியா நினைச்சுக்கிறாங்க. இந்த சிலைக்கு சேவை செய்யறது மகா புண்ணியம்னு நினைக்கிறாங்க. திருப்பதியில போய் சேவை செய்யறது அதெல்லாம் பெரிய புண்ணியம்னு நினைக்கிறாங்க. நான் லீவ் போட்டு போயிட்டு வருவேன் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எங்க சேவை செய்யறீங்க, உயிரோட்டமா மகா தீர்த்த ஸ்தானத்துல சேவை செய்யறீங்க. சோ இத ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு மதுபன்ல போய் சேவை செய்யறது, ஏன்னா இது மதுபன் சேவாதாரிகள் கிட்ட பாபா பேசுறாரு. ஆனா இது எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் எடுத்துக்கலாம். இங்க எங்க சேவை பண்ணாலுமே உயிரோட்டமா பாபாவுக்காக பண்றீங்க இல்லையா? ஆனா அதுல மதுபன்லயே வந்து நீங்க சேவை செய்யுங்க. உயிரோட்டம மகாந்தீர்த்த ஸ்தானம் இறைவனே, அதாவது தேவதைகள் உயிரோட இருக்கிறாங்க, உயிரோட்டமா அவங்கள உருவாக்குன ஒரு உயிரோட்டமா இருக்கிற இடம் மதுபன். அங்க சேவை செய்றீங்கன்னா சாதாரண பாக்கியம் ஆயுது, அந்த உங்களுடைய நினைவு சின்னம் இருக்கிற இடத்துக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தாலே தன்னை மகான் ஆத்மான்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அந்த காலத்துல பெரிய பெரிய சன்னியாசி சங்கராச்சாரியவங்க பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க உடனே மகானாத்மா. ஆனா நீங்க மகான் தீர்த்தத்துல சேவை செஞ்ச மகான் பாக்கியசாலி, நீங்க சேவை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, மகான் பாக்கியசாலி ஆகிட்டீங்க. அந்த மாதிரி சேவைக்கு எப்பயும் தயாரா இருக்கிறவங்க கிட்ட மாயை வரவே முடியாது. தமசுபுரில அப்ப சேவை போனாதானே பிரச்சனையா வருது அப்படின்னு நிறைய கேட்பாங்க. அதுக்குதான் பாபா சொல்றது, சேவைக்கு ஒரு விதி இருக்குது. என்ன அந்த விதி? கை கால்கள் ஸ்தூல சேவை பண்ணிட்டு இருக்கும்போது மனதனால எண்ணத்தின் மூலமாக சுப விருப்பங்களினால சேவை பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்பதான் சேவாதாரி. அந்த மாதிரி சேவாதாரி தான் பாக்கியசாலி. சேவாதாரினாலே மனதிலும் சேவாதாரி, உடலினாலும் சேவாதாரி. சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க, குறிப்பா மைண்ட் சுறுசுறுப்பா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சுத்தி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே பாதிக்கூடாதுன்னா மைண்டுக்குள்ள நான் யாரு நான் யாரு, உலகத்துக்கே தூய்மை கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். ஹெலிகாப்டரோட சக்கரம் சுத்திரமே சுத்திக்கிட்டே இருக்கணும், எதுவுமே கிட்ட வர விடக்கூடாது. அப்பதான் நீங்க சேவாதாரி, அப்பதான் நீங்க சுறுசுறுப்பானவன். சுறுசுறுப்பானவன்றது இங்க உடல் மட்டும் இல்ல, மனம் சுறுசுறுப்பா இருக்கணும் எப்பவுமே. அப்படி உடலும் மனமும் சேர்ந்து சுறுசுறுப்பா இருந்தா மாயை வர வாய்ப்பே கிடையாது. அதனால ஒரு பக்கம் உடலின் ஸ்தூல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே மனதின் மூலமாக சூழ்நிலையை மாத்துங்க, சக்திசாலியா வாயுமண்டலத்தை சக்திசாலியா மாத்துங்க. அந்த சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க, இந்த ரெட்டை சேவை செய்யுங்க. எப்பவுமே ஒரே ஒரு சேவையில மாட்டிக்கோங்க, ரெட்டை சேவை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் அம்மா சொல்லுவாங்க, சேவையை விட்டுட்டு வந்து நான் யோகா பண்றேன்னு வந்து உட்காராத, சேவை செஞ்சுக்கிட்டே நீ யோகா பண்ணணும், கர்ம யோகி இல்லையா? அந்த மாதிரி ரெட்டை சேவை பண்ற ரெட்டை சேவாதாரிகள் தான் ரெட்டை பிராப்தியும் எடுப்பாங்க, அந்த அளவுக்கு பிராப்திய அடைவாங்க. ஏன்னா ரெண்டுத்தின் மூலமாகவும் சேவை செய்யறாங்க. சிலர் வந்து இந்த வேலையும் பார்த்தா அந்த வேலையும் பார்ப்பாங்க, ரெண்டு வேலை பார்ப்பாங்க, ஆனா ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போவாங்க. ஆனா இங்க அட் அ டைம்ல ரெண்டு வேலையும் பார்ப்பாங்க, ரெண்டுத்திலையும் லாபம், மனதுக்கும் லாபம் உடலுக்கும் லாபம், செல்வமும் அளவற்றத கிடைத்தே தீரும். இப்படி தன்னை சேவையில பிஸியா வச்சிருக்கிறவங்க சார். அப்ப பாருங்க, உடலால சேவை செய்யறதுனால உடலுக்கும் லாபம், இன்னொருத்தம் உடலும் பயங்கர ஆரோக்கியமா இருக்கும், மனதால பண்றதால மனதுக்கும் லாபம், மனதும் சதா ஆனந்தமா இருக்கும். செல்வமும் கண்டிப்பா அளவற்றதா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்ட சேவாதாரி குழந்தைங்களுக்கு. இந்த நேரத்துல கூட அல்லது கடைசி நேரத்துல கூட சேவாதாரி குழந்தைங்க ஒருபோதும் பசியோட இருக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டு ரொட்டி கண்டிப்பா கிடைச்சிடும்ன்றது, எப்படியாவது கிடைச்சிடும்ன்றது, அது ஆச்சரியமா இருக்கும். நல்ல சேவை செஞ்சு சமைக்க கூட டைம் இல்லாம சேவை செய்யலாம், எப்படிதான் பாபா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுவாருன்னு தெரியாது, ஆச்சரியமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதைதான் பாபா பாப்பாரு. இந்த சேவைக்கான லாட்டரி சீட்ல உங்களுடைய நம்பரை எடுத்துக்கிட்டீங்க தானே எல்லாரும், என்னங்க நீங்க எந்த அளவுக்கு சேவை செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு லாட்டரி உங்களுக்கு அதிகமா காசு விழுந்துருச்சுன்னா. பாபா சார், நீங்க எங்க வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் போலாம், ஆனா எங்க போனாலும் எப்ப போனாலும் சதா குஷி உங்க கூடவே இருக்கணும். ஆனா பாபா உங்க கூடவே இருக்கிறாரு தானே, குஷியில டான்ஸ் ஆடிக்கிட்டே சேவைக்கான நடிப்பு நடிச்சுக்கிட்டே இருங்க, எங்க சேவைக்கு அனுப்பினாலும் போங்க, ஆனா குஷி கூடவே இருக்கணும். ஏன்னா நிறைய பிரதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில சேவை செய்வாங்க, திருச்சியில இருப்பாங்க, மதுரையில இருப்பாங்க, வேலூர்ல இருப்பாங்க, எந்த ஊர்ல போனாலும் பாக்கலாம் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு பாபா சேவை தான் தெரியும், ஊரெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, எங்க கூப்பிட்டாலும் எங்க வாய்ப்பு இருக்குனாலும் ஓடிடுவாங்க. அதான் பாபா சார், எங்க போய் சேவை செய்யணும், எங்க வேணாலும் போய் செய்ய குழந்த இல்லையா, நீங்க அப்படி எல்லாம் போக கூடாது, நீங்க உங்க சென்டர்லதான் இருக்கணும். பாபா அப்படி சொல்ல, நீ எங்க வேணாலும் போய் எப்ப வேணாலும் போ, ஆனா குஷியோட போ, பாபா ஓட போ. சேவைக்கான நடிப்ப குஷி குஷியா நடிச்சுக்கிட்டே இரு. நல்லது, சூப்பரா சொல்ற இல்லையா. கேள்வி, முழு கல்பத்திலும் இருக்கவே முடியாத ஒரு விசேஷம் இந்த சங்கமுகத்துல இருக்குது. அது என்ன விசேஷம்? ஒவ்வொருத்தரும் கடவுளை என்னோட அப்பா அப்படின்ற சொல்ற அதிகாரம் இப்பதான் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்பா அப்படின்னு சொல்ற அதிகாரம், இந்த ஒருத்தரை தான் எல்லாருமே என்னோட பாபான்னு சொல்றாங்க. என்னுடையவர்னு சொல்லிட்டாலே நீங்க அதிகாரி ஆயிட்டீங்க, அப்பா மீது அதிகாரம் செலுத்துறவர் ஆயிட்டீங்க. என்னோட அப்பா, என்னோட அப்பா அந்த இல்லையா, அவருக்கு அதிகாரி ஆயிட்டீங்க, அவருடைய சொத்துக்கு அதிகாரி ஆயிட்டீங்க. அப்ப என்னுடைய அப்பான்னு அவர் சொல்ற மாதிரி நீங்க நடக்கணும், நடந்தா அதிகாரி. இந்த சங்கமயுகத்துலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தந்தை கிட்ட என்னுடையவருன்ற அனுபவமும் ஏற்படுது. இந்த மாதிரி பாபா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், என்னோட பாபான்ற அனுபவம் ஏற்படுது. எப்ப என்னுடைய பாபான்னு சொன்னீங்களோ அப்பவே ஆஸ்திக்கு உரிமையுள்ளவராக ஆகிட்டீங்க. அனைத்தும் என்னுடையதாக ஆகிவிட்டது, எல்லைக்குட்பட்ட என்னுடையது கிடையாது, எல்லையற்ற என்னுடையது. ஆக எல்லையற்ற என்னுடையது என்பதற்கான குஷியில இருந்த ஏன் அப்பானால அவருடைய அவர் உருவாக்குற சொர்க்கம் ராசிக்கு உரிமையுடையவர் ஆகிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே என்னுடையது ஆயிடுச்சு, அவரை பிடிச்சா எல்லாமே என்னுடையது ஆயிடுச்சு. ஆனா எந்த என்னுடையது? எல்லைக்குட்பட்ட என்னுடையது கிடையாது, என் குடும்பம், என் வீடு, என் சொத்து அத சொல்லல, எல்லையற்ற என்னுடையது ஆயிடுச்சு. கடவுளே என்னுடையவர்னா அவருடையதான் இந்த ஒட்டுமொத்த உலகமும், எல்லையற்ற என்னுடையது ஆயிடுச்சு. அந்த எல்லையற்ற மற்றது என்னுடையதுன்ற குஷீர இருங்க. அந்த பாட்டு நிறைய வருமே, உலகம் பிறந்தது எனக்காக. அப்ப கரெக்ட் தானே, அது உண்மையிலே நாம தான் பண்ணணும். அந்த புது உலகம் நமக்காக தான் பிறகுது. அந்த குஷையில இருங்க. எல்லாமே என்னுடையது, அனைவரும் என்னுடையவர்கள். அந்த குஷியில இருங்க. உங்களுக்கு எப்பவோ வந்தவங்க நீங்க, மூதாதையர் எல்லாம் உங்களுடைய குழந்தைங்க. சோ பேர குழந்தைங்க திட்டுறது அதை பார்த்தாலும் பெரியவங்க ஒண்ணும் கஷ்டப்பட மாட்டாங்க இல்லையா? சோ சிரிக்கதான் செய்வாங்க, அதை ரசிக்க வேற செய்வாங்க. அப்படி இருந்தாதான் நீங்க இல்லையற்ற என்னுடையதுன்ற அந்த மனநிலையில நிலைச்சிருக்கிறீங்க, அந்த ஸ்திதியில நிலைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப மட்டும்தான் இந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த சங்கமுகத்தை கரெக்டா வாழுங்க, குஷி குஷியா வாழுங்க. எல்லாமே என்னுடையதுன்ற உணர்வுல இருங்க. எல்லைக்குட்பட்ட எந்த என்னுடைய இதுலயும் மாட்டிக்கிறதுங்க அப்படின்னு பாபா சார். அது மட்டும் இல்ல, கடவுளையே என்னுடையவர் ஆக்குனீங்க, உங்களுடைய கணவன் ஆக்கி இருக்கிறீங்க. அந்த குஷையில இருங்க. கேள்வி, நெருங்கிய ஆத்மாவின் முக்கிய அடையாளம் என்ன? பாபாவுக்கு நெருங்கிய ஆத்மா, நெருக்கமான ஆத்மானா, அதோட அடையாளம் என்ன? சதா தந்தைக்கு சமம். ஒவ்வொரு சங்கல்பமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு காரியமும் தந்தைக்கு சமமா செய்யக்கூடியவங்கன்னு அர்த்தம். இந்த எண்ணம் கூட பாபா நினைக்கிற மாதிரியே இருக்கும். பாபாவே வாழறது. சோ அப்படி பிராக்டிஸ் பண்ணலாம். நான் தான் பிரம்மா பாபா, உடல்ல இருக்கிற சிவ பாபா, அப்ப நான் எப்படி பாப்பேன்? கொஞ்சம் கூட வெறுப்பு, காமம், பற்று எதுவும் இல்லாம இருக்குதா செக் பண்ணணும். அவங்கதான் பாபாவுக்கு நெருக்கமான ஆத்மா, பாபாவுக்கு சமமான ஆத்மா. அவங்களுடைய எண்ணம், சொல், செயல் அப்படியே பாபாவே பண்ண மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல எல்லாம் யூடியூப்ல பார்த்தா தெரியும், ஆரம்பத்துல எல்லாம் பாபா வந்து கீழே இறங்கி வந்து திருஷ்டி கொடுப்பாரு ஒரு ஒரு லைனா. அவர் வந்தாலே திருஷ்டி கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும், இதை வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதே நாம பண்றோமா? ஒவ்வொருத்தரும் தூய்மையாகணும். இங்க சுத்தி வர்றதெல்லாம் பாபா வண்ணா உலகத்தை தூய்மையாக்குறார். அவருடைய குழந்தை நம்மளும் வண்ணன்தான். அதே உலகத்தை தூய்மையாக்குறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நிறைய பக்கா பாபா குழந்தைங்களுக்கு பக்கத்திலே பயங்கர பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க குடும்பத்திலயோ அல்லது எங்கேயோ இருப்பாங்க. எங்க இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருப்பாங்க, சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு சென்டர்ல மேல இருப்பாங்க, அல்லது கீழே இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அதுவும் ரொம்ப பக்காவான ஆத்மானா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆத்மா கூட இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு தான் தடை இருக்கா, அவங்களுக்குலாம் இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். அதனால வெளியிலே தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, அவங்க பக்காவா இருக்கிறதுனால அவங்களுக்கு இது தெரியுது. தெரிஞ்சதுனால இருக்கிறதுல ரொம்ப குப்பையான அல்லது அழுக்கான ஒரு துணிய ரொம்ப பக்காவா துவைக்கிறவங்க கிட்டதான் கொடுப்பாங்க. சரியா துவைக்காதவங்க கிட்ட கொடுப்பாங்க. அதனாலதான் உங்ககிட்ட அவங்க, உங்க தொடர்புல அவங்க இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப சக்தி கொடுக்கறது, அப்ப நம்ம என் தொடர்புல வர்றவங்க எல்லாம் பாபா வந்து அந்த குழந்தைக்கு சக்தி கொடு, சக்திசாலியான திருஷ்டி கொடுன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த சிந்தனை இருக்கும். அது உங்க அப்பாவை பார்த்தாலும், அம்மாவை பார்த்தாலும், மனைவியை பார்த்தாலும், உங்க சென்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது மேல இருக்கிறவங்க யார பார்த்தாலும் உங்களுக்கு அதுதான் இருக்கணும். நான் பயங்கர சக்திசாலியவன், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட சக்தி வாங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அந்த கடைசி நேரத்துல உங்களுக்கு சக்தி கொடுக்கறது இயல்பாகவே வரும். உடலை விட்டு பிரிஞ்சாலும் சக்தி கொடுக்கறது இயல்பாகவே வரும். இதுலயே கவனம் இருக்கும். தலைக்கு தொட்ட எந்த விஷயத்திலும் மாட்டக்கூடாது. அந்த குழந்தை தான் பாபாவுக்கு நெருக்கமான குழந்தை. ஏன்னா பாபாவுக்கு நெருக்கத்துல இருக்கிற குழந்தை கண்டிப்பா பாபாவுக்கு சமமாவும் இருக்கும். சமமா இருந்தாதான் பாபா கூட இருக்க முடியும். இல்லையா நான் பார்வதி என் கணவன் ஒரு சில மனைவி வந்து இப்படியும் பாத்துருக்கிறேன். அஞ்ஞானத்துல என் ஃப்ரெண்டுக்கே அப்படி ஒரு மனைவி, என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு. அவன் சினிஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவன் போனானா போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சுதான் வருவான். அதனாலே பிரச்சனை வந்து அது டைவர்ஸ் அளவுக்குள்ள போச்சு. அப்ப பாருங்க, அந்த பெண்ணுக்கே அந்த கணவன் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னா நம்ம கணவன் யாரு? அவர் கூடவே இருக்கணும்ல, அவரு இருக்க தயாரா இருக்கிறாரு. நீங்க நினைக்கும் போதெல்லாம் உங்க கூடவே தான் இருக்கிறாரு. நீங்க எப்பயாவது தான் நினைக்கிறீங்க, அதனால எப்பயாவது தான் அவர் உங்க கூட வச்சிருக்கிறீங்க. சிவன் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிற பார்வதி நான் தான் அப்படின்ற நினைவு இருந்துகிட்டே இருக்கட்டும். அவனா கொச்சிட்டு சண்டை போட்டுட்டு முருகன் போவார, அதுவுமே ஒரு பார்வதி தான் இல்லையா? கொச்சிட்டு போறோம் அப்படின்னு அர்த்தம். விஸ்தாரத்துல சிக்கிக்குது புத்தி. நெருக்கத்துல இருக்கிற குழந்தை பாபாவுக்கு சமமா இருக்கிற குழந்தையாத்தான் இருக்கும். தூரத்துல இருக்கக்கூடிய குழந்தை கொஞ்சமான பிராப்தி தான் அடைவாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பாபா நினைக்காம, அந்த அளவுக்கு பாபா சொல்றத கேட்காம, சேவையும் பண்ணாம நினைவும் பண்ணாம இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பலனும் அதே மாதிரி ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். நெருக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் முழு அதிகாரம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுதான் முழு முதற் கடவுள் விநாயகன் சொல்றது. பாபா கூடவே இருக்கிறாங்க எப்பவுமே, அதனால அவங்களுக்கு தான் முழு அதிகாரமும் கிடைக்கும். ஏன்னா பாபாவுக்கு சமமா இருக்கிற குழந்தை. இப்ப நம்மளே ஒரு பிசினஸ் இருந்தா நமக்கு சமமா இருக்கிறவங்களை நம்பிதான் நம்மள நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்குவோம், அல்லது அவங்க மேனேஜரா கூட வைப்போம் இல்லையா? நமக்கு சமமா இது என்னுடைய கடை அப்படின்ற ஒரு பொறுப்பு உள்ளவனை தான் நம்ம மேனேஜர் அடையி அவங்க வீட்டு கடையை நான் ஏன் கவலை பண்ணுட்டு சும்மா இருந்தாங்கன்னா அவங்கள எல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வச்சா அந்த கடையை போயிடும். நிறைய சொல்லுவாங்களே பிசினஸ்ல வந்து லாஸ் ஆயிடுச்சு ஏன்னா கல்லால கை வச்சுட்டானுங்க. பாபாவுக்கு சமமா அந்த கருணை 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 அப்படியே அந்த கண்ணு ஃபுல்லா கருணையே யாருக்கு நிரம்பி இருக்குதோ அவங்கதான் முழு அதிகாரத்தடைவான். இப்ப கருணைன்றதே இங்க சேவை தான். கருணை இருந்தாதான் சேவை பண்ணுவீங்க. பிச்சைக்காரன் காசு போடுறதெல்லாம் இங்க கருணை கிடையாது, அதெல்லாம் அஞ்ஞானத்துல கருணை. இங்க வந்து இந்த பிச்சைக்காரன் அந்த தூய்மை சக்தி நான் குடுக்கற நோட்டீஸ் என்ன பாக்கணும், நான் சொல்றத கேட்கணும் நினைக்கணும், அந்த கருணையில இந்த ஞானத்தை குடுக்கறதுல இருக்கணும். நிறைய தடவை பாத்தீங்கன்னா மதுபன் ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா அங்க அந்த சில சமயம் போகு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இல்ல ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அது வீணாக்க கூடாதுன்ட்டு அங்க வேலை செய்யறவங்க அந்த இதை கிளீன் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அது நீங்க கொடுக்காட்டினால யாரோ கொடுக்கதான் போறாங்க. ஆனா அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஞானத்தை சேர்த்து கொடுத்தீங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா சாப்பாடு கொடுக்க போறீங்கன்னா அது கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் அனாதை இல்லம் அது மாதிரி எல்லாம் காசு கொடுக்கற பழக்கம் இருக்குது, நீங்க மட்டும்தான் பாபாக்கு வந்தா உங்க வீட்டுல யாருமே ஆகல அப்படின்னா பாபா வந்து காசு வீணாக்கூடாது சொல்லிருக்காரு இல்ல. ஏன்னா அது மாதிரி ஏமாத்திட்டு அனாதை இல்லம்னு சொல்லி ஏமாத்தி காசை வாங்கிட்டு போற கூட்டம் வந்து இப்ப நிறைய இருக்குது. அதனால பெஸ்ட் அனாதை இல்லத்துக்கு போங்க, அங்க போய் நீங்க சாப்பாடு கொடுங்க, எதையாவது கொடுங்க. ஆனா கூடவே இந்த ஞானத்தை கொடுக்க போறோம் அப்படின்றது சொல்லுங்க, கண்டிப்பா மறுக்கவே மாட்டாங்க. நீங்க சும்மா போய் எங்களுக்கு பர்மிஷன் வேணும்னா வேணா மறுக்கலாம், அதுவுமே மறுக்க மாட்டாங்க. பட் ஒரு சிலர் அப்படியும் சுயநலமா இருக்கிறாங்க. சோ அதுக்காக இப்படி பண்ணுங்க, நம்ம செய்யற ஒன்னு ஒண்ணுத்தின சேவை இருக்கணும். சேவைக்கான வாய்ப்பு அதுல இருக்குதா அதுதான் பாக்கணும் நம்ம. முழு அதிகாரம் அடையக்கூடிய குழந்தைங்க நெருக்கத்துல இருக்கிற குழந்தை, அதாவது ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல்ல பாபாவுக்கு சமமா இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் முழு அதிகாரம். அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் எண்ணம் சொல் செயல்னா, எது தந்தையின் சங்கல்பமோ அதுதான் என்னுடைய சங்கல்பம்னு இருக்கும், எது தந்தையின் வார்த்தையோ அதுதான் என்னுடைய வார்த்தை. அப்படி இவங்க தான் நெருக்கமானவர்கள். இப்ப வராங்க உங்களுக்கு அஞ்ஞானத்தையோ அல்லது பாபா குழந்தை ஆகியோ ஆரம்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை மன கஷ்டம் அப்படி எல்லாம் வருது, இப்ப அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு வருது. அப்ப அவன் அது பண்ணானே பண்ணானே மைண்ட் சொல்லும், நீங்க மைண்ட் சும்மா விட்டீங்க அதனால அது வழக்கமா அதான் சொல்ல சொல்லி ட்ரைனிங் ஆகி இருக்கு அதனால அதை சொல்லும். ஆனா நீங்க சும்மா விடக்கூடாது, பாபா பாபா வந்திருக்காரு, பாபாவோட குழந்தை வந்திருக்கு, அப்ப பாபா எப்படி பாப்பாரு, நான் தான் பாபா, அப்ப எப்படி பாக்குறான், அது இருக்கணும். அந்த குழந்தை தான் நெருக்கமான குழந்தை. அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு பாபா எப்படி பண்ண, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க ஏதோ ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இயேசு என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு யோசிச்சு அதே மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா நம்ம ஞானம் தான் அது இல்லையா, அது அப்படியே இயேசுன்னு மாத்தி ஜெகவன் சாட்சிகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்பதான் நீங்க நெருக்கமான குழந்தை. பாபாவுடையது எதுவோ அதுதான் என்னுடையது, பாபாவுக்கு எது சொந்தம் இல்லையோ அது எனக்கும் சொந்தம் இல்லை, பாபாவுக்கு எந்த உடம்பு சொந்தம் கிடையாது, அவருக்கு தெய்வீக குணங்கள் தான் சொந்தம் இல்லை, அதுதான் எனக்கு சொந்தமானதாக இருக்கும். அப்படி இருக்கிற குழந்தை தான் நெருக்கமான குழந்தை. எந்த நினைவு சதா இருந்துச்சுன்னா ஒருபோதும் நேரத்தை வீணாக்கவே மாட்டீங்க. சம பவர்ஃபுல் கேள்வி, ஒன்னே ஒன்னு ஞாபகம் இருக்கணும், இருந்தா நீங்க நேரத்தை வீணாக்கவே மாட்டீங்க. அது என்ன விஷயம், மிக உயர்ந்த லாட்ரி சீட் இந்த சங்கமயுகம் அப்படின்ற ஞாபகம் எப்பவுமே இருக்கணும். மிகப்பெரிய லாட்ரி சீட் இது, கன்ஃபார்மா விழுந்த லாட்ரி சீட் இது, அல்லது பிளாங்க் செக். நீ பாட்டுக்கு ஒண்ணு போட்டு ஜீரோ போட்டுக்கிட்டே எவ்வளவு வேணாலும் அடையலான்றது. ஜீரோன்றது பாபா நினைவு, ஒலிப்பிலி ஒலிப்பிலி நினைக்க 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 உங்களுக்கு ஆசை அடைஞ்சுகிட்டே இருக்குது. இந்த ஒரு பிறவில மட்டும்தான் ஒரு புள்ளிய நினைச்சாலே கோடானு கோடி நீங்க அடைய முடியும், வேற எங்கேயாவது அடைய முடியுமா? அடயோகிகள் புள்ளி வச்சுட்டு அவங்க நினைக்கிறாங்க இப்போ கான்சென்ட்ரேஷன் பண்றோம்ட்டு, அவங்களுக்கா கிடைக்குது? சந்தம் மாதிரி நேரம் இந்த சங்கமேகத்துக்கு நேரம். நீங்க தூங்கும் போது இது மட்டும் மைண்ட்ல, இது சேர்க்கறதுக்கானது சம்பாதிக்கிறதுக்கானது ஆத்மா தன்னுடைய சம்பாத்தியத்தை சேர்க்கிற நேரம் இது. இந்த சங்கமயுகம் எந்த நேரம் வேணாலும் முடியும், இருக்கும்போதே அள்ளிக்கணும் அப்படின்னு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப ஒரு வினாடி கூட வீணாக்க மாட்டீங்க, அத மறக்கிறதுனாலதான் வீணாக்குறீங்க. ஒரு ஒரு வினாடியும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களை மாதிரி பல பேர் சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உலகம் ஃபுல்லா யார் யார் எப்படி எப்படி பண்றாங்கன்னே தெரியாது. அந்த நேரம் உங்களுக்கு ஏதோ ஒரு தடை வருது, குடும்பத்திலயோ எதுலயோ தடை வருது, அல்லது சேவை செஞ்ச ஸ்ரீமத்தில அதுவுமே ஒரு தடை தான். நீங்க கவனம் இருந்தா மத்தவங்க பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க, ரேஸ்ல முன்னாடி ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அந்த நினைவு இருந்துச்சுன்னா யாராவது உங்களை ஏமாத்த விடுவீங்களா? இல்ல நீங்க பட்டுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சேவை பண்றது தப்புன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்து பக்கம் திரும்பி கூட பாக்கணும்ன்ற எண்ணமே வராது உங்களுக்கு அதுக்கப்புறம். ஏன்னா பொக்கிஷத்தை திருடுற வேலை அது இல்லையா? இப்பவும் சேவை பண்ணாத, அடுத்த வருஷமும் பண்ணாத, இப்படி நீங்களே போய் சேவை பண்ணாம இருந்தா எனக்கு அமைதியா இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு வர மாதிரி இருக்கும். நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பீங்க, நிம்மதியா நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பீங்க. நேரத்தை வீணாக்குறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்கணும். ஒரு நாள் உங்களுடைய பழைய ஃப்ரெண்டு எவனோ வந்துட்டான், அந்த பழைய ஞாபகத்துல மச்சான் எனக்கு இதெல்லாம் சுத்தி காட்டு அப்படின்னா அந்த நேரம் உங்களுக்கு பெரிய எரிச்சல் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு சேவை, அதாவது இந்த எரிச்சல் காரணமாக சரி மனதின் சேவையினால நான் ஃபுல்லா அள்ளிடணும் அப்படின்ட்டு அள்ளணும், அல்லது அந்த பையனை அழிச்சிட்டு அவனையே யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சேவைக்கு போறது, அந்த மாதிரி பண்ணணும். யாருக்கு இந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வினாடி கூட நான் வீணாக்க கூடாது, அது இருந்துகிட்டே இருக்கணும். மிக உயர்ந்த லாட்ரி, வைரம் மாதிரி தேவதை ஆக்கிட்டு இருக்கிறார் பாபா. இந்த நினைவு யாருக்கு இருக்குதோ ஒருபோது நேரத்தை வீணாக்க மாட்டாங்க இல்லையா. நீ தேவதை தேவதைன்னு சொல்றார் அவரு, தினம் தினம் முருகை கையில கச்சிருச்சு திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப நினைங்க நான் தான் அந்த நாராயணன்னு. எந்த அளவுக்கு நான் தான் நாராயணன்ற நிச்சய புத்தி வருதோ அந்த அளவுக்கு நீங்க நாராயணனா ஆகுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். நான் தான் நாராயணன், நாராயணனை பாத்துட்டு இருக்கிறாங்க பாவம், அவங்களுக்கு தெரியல நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு மனசால கேக்கணும் அந்த ஆத்மாவை பார்த்து. அப்ப நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. ஆனா மாய என்ன பண்ணும், அவங்க ஒரு அழகான நபரா இருந்தாங்கன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா உடல் மேல கவனம் போயிடும். அப்ப இது தேவதை ஆவறதுக்கு நேரம், ஆவறதுக்கான நேரம், உடலை பார்த்தா அரக்கன் ஆயிடுவேன் அந்த கவனம் இருக்கும். இந்த நினைவு இருக்கிறவங்க நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. இந்த ஞானம் தான் வருமானத்துக்கான ஆதாரமே. எந்த ஞானம்? இப்ப விட்டா எப்பவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இது பிரயோஜனம் இல்ல. சாகும்போது சங்கரா சங்கரா என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கும்போது சேர்க்கறதுக்கான எல்லா வழியும் கொடுத்துட்டாரு. சாகும்போது கடவுளே கடவுளே என்ன? அதனால ஒருபோதும் இந்த படிப்பை தவற விடக்கூடாது. மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த முரளி. இந்த முரளிய வந்து நீங்க நல்லா போதையா படிச்சா கூட அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி இருக்கும்போது இதை கடக்கட கடக்கடன்னு படிச்சுட்டு போனா இதை விட முக்கியமான வேலை எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க படிங்க. முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த முரளி எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு தான் கேக்குறாங்க, இல்ல சமைக்கும் போது அது மாதிரி எல்லாம். சோ மொத்தத்துல இது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். மைண்ட் ஃபுல்லா முரளி மட்டும் தான் இருக்கணும். சோ இந்த முரளி மட்டுமே கேக்குற பழக்கம் யாருக்காவது இருந்து ஒரு ரெண்டு நாள் இந்த முரளிக்கு பதில் மற்ற ஏதாவது, அதாவது முரளி இல்லாத விஷயங்கள பாபா குழந்தைங்களே பேசினா கூட கேட்டு பாருங்களாம், சோகனத்தை பறி கொடுத்த மாதிரி இருக்கும். அத வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. இப்ப சோ முரளியில தான் எல்லாமே இருக்கு. சேவை சம்பந்தமா நீங்க மற்றத பாக்கலாம், பட் மெயின் முரளி. இதை விட்டுட்டு அத போனீங்க அப்படின்னா ஆத்மா குஷி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஆத்மா குஷி குஷியா சேவை செய்யணும், சோர்ந்து வலுக்கட்டாயமா சேவை செய்யக்கூடாது. படிப்ப ஒருபோதும் தவற விடாதீங்க. ரொம்ப முக்கியமானது, ஒரு ஒரு நொடியும் முக்கியமானது. இது சாதாரண நேரம் இல்ல சங்கம் யோகம். நாராயணன் ஆவறதுக்கான நேரம். கவனம் வைங்க, படிப்பையும் தவற விடாதீங்க. நேரத்தை வீணா, நேரத்தையும் தவற விடாதீங்க, படிப்பையும் தவற விடாதீங்க. கேள்வி, ஆத்மாவுக்கு எல்லாத்தையும் விட மிகப்பிரியமான பொருள் எது தெரியுமா? அன்பின் அடையாளம் எது தெரியுமா? சரீரம். ஆத்மாவுக்கு மிக பிரியமான பொருள் தன்னுடைய சரீரம். எல்லா சரீரமும் அதுக்கு பிடிக்கும், அதுல அதிகமா தன்னுடைய சரீரத்தை அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அன்பு, அதனாலதான் அதை விட மாட்டேங்க. இல்லையா, நல்ல பணக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டாங்க, ஆனா ஈத்துக்கிட்டே கிடக்கும். ஏன்னா அந்த உடம்ப விட மனசு வரல. நல்லா ஆயிடுச்சுன்னா நல்லா அனுபவிக்கிறதுக்கு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்குது. அதனால அதை விட மனசு வர மாட்டேங்குது. யாருக்குமே வரல. அதனால பேசிக்கிறதுக்காக எத்தாவது ஒரு ஏற்பாடு. இந்த ஆஸ்பத்திரி இல்லையா, அந்த ஆஸ்பத்திரி அது இல்லையா, அடுத்த ஆஸ்பத்திரி இந்த வைத்தியம் இல்லையா, அந்த வைத்தியம் இல்லையா, இந்த கோயில் அந்த சர்ச்சு அந்த கூப்பிடு, அந்த ஃபாதரை கூப்பிடு, இப்ப ஜபம் பண்ணு. அதுக்கு முன்னாடி கிறிஸ்டின் எல்லாம் வந்தா உதவி பண்ணுவாங்க. அந்த நேரம் மரணப்படுக்க வந்தா எவன் வேணாலும் வாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி பழைக்கணும்னு நினைக்குது. அவ்வளவு அன்பு உடம்பு மேல ஆத்மாவுக்கு. ஆனா பாபா சொல்றாரு, குழந்தைகளே எது மேல அன்பு வைக்கிறார்? இது என்ன பெரிய செம அழகான உடம்பு நினைச்சிட்டு இருக்கிறது? கேவலமான உடம்பு இது. நாராயணன் உடல்ல இருந்த கிடைக்க போகுது அந்த உடல் தயாராயிட்டு இருக்குது. அந்த உடல் மேல பிரியம் வை, இந்த உடல் மேல பிரியம் வைக்காத, இதை கழிச்சுனாதான் நீ அங்க போகவே முடியும். யார் முதல்ல இந்த உடலை கழிச்சிட்டு போறாங்களோ அவங்க அவங்களுக்குதான் அந்த நாராயண பதவி. பாருங்க அந்த அந்த அதே சரீரத்தின் மீது உள்ள அன்பையே வச்சு எப்படி புருஷார்த்தம் பண்ண வைக்கிறாரு பாருங்க. உனக்கு அந்த உடல் இருக்கு, அது எந்த துக்கத்தையும் கொடுக்காது. அந்த உடல் சார்ந்த மற்ற உறவுகள் எல்லாருமே ஆரோக்கியமாவும் இருப்பாங்க, அழகாவும் இருப்பாங்க, சுகம் நிறைந்தவராக அன்பு நிறைந்தவராக இருப்பாங்க. அந்த புது உடம்பை எடுக்கணும் குழந்தை. அதனால இந்த பழைய சரீரத்து மேல இருக்கிற பற்று நீக்கு. இந்த சரீரத்தின் உணர்வே உனக்கு வேண்டாம். ஏன்னா இப்ப ஆத்மா பிரிஞ்சு போனோம், அதுக்காக தான் வெறும் ஆத்மான்னு நினை, சமஸ்தரில் வெறும் ஆத்மான்னு நினை. சோ இந்த உடம்பையே நாராயணன் உடம்பு நினைச்சு கூடாது. வெறும் ஆத்மா நாராயண உடம்பு அங்க இருக்கிற போகணும்னா உடல் உணர்வை முதல்ல மறக்கணும். ஒளியாவே இருந்தாதான் அங்க போக முடியும். இதுதான் உங்க லட்சியம். செக் பண்ணணும். நம்ம வைக்க செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆத்ம உணர்வுடைய காரியமா, பாபா சொன்ன மாதிரி காரியமா, அல்லது மாயா சொல்ற மாதிரி பண்றோமா, தேக உணர்வுனால உந்தப்பட்டு பண்றோமா, செக் பண்ணுங்க. கேள்வி, எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறையில எடுத்துட்டு வரணும்னா ஒரு சக்தி தேவை. விசேஷமா நீ என்ன திட்டம் போட்டாலும், அது சுய புருஷார்த்தத்துக்கு போட்டாலும் சரி, சேவைக்கு போட்டாலும் சரி, ஒரு சக்தி இருந்தாதான் அந்த பிளான உன்னால நடைமுறைப்படுத்தவே முடியும். அது என்ன? மாறக்கூடிய சக்தி, பரிவர்த்தனை சக்தி. எதுவரை மாறக்கூடிய சக்தி இல்லையோ அதுவரை நீங்க என்னதான் தலைகீழ நின்னு மூளைய கசக்கி பிளான் போட்டாலும் அந்த பிளான உங்களால நடைமுறையில எடுத்துட்டு வரவே முடியாது. எடுத்துட்டு வரவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்தானத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் அது சுயத்துக்காக இருந்தாலும் சரி, சேவைக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பா மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்கும். அம்மா பாயிண்ட், தன்னை மாத்திக்க வேண்டியிருக்கும். ஒரே மாதிரியே இருந்தா உன்னால எந்த பிளானுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, சக்சஸ் வரவே வராது. இல்லையா, ஆரம்பத்துல ஒரு சேவை பண்ணி அது வெற்றி அடைஞ்சிருக்கும், அதையே இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா போச்சு. உதாரணத்துக்கு நான் யார் அப்படின்னு கேப்பாங்க எடுத்த உடனே, நான் வந்து புதுசுல அப்படிதான் கேப்பாங்க. அது கேட்டதுக்கே அவன் ஒரு மணி நேரம் பதில் சொல்லிருப்பான், இவங்களுக்கு அப்படியே மண்டை காயும். அப்ப யோசிச்சோம், கேள்வி கேட்டா வேலைக்கு ஆகாது இது இல்லையா. சோ அதுக்கு வேற மாதிரி யுக்தி உருவாக்கி, சோ அதுதான் அந்த நேரத்தில் நீங்க மாத்திக்கணும். பழைய இதை வந்து இப்ப மாத்திக்கணும். அதே மாதிரி நம்மளும் மாறிக்கணும். ஒரு பிளான் போடுறோம், அதுக்கு ஒரு தடையா இருக்குது. சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வளைஞ்சு கொடுத்து போய் எப்படியாவது அதை சாதிச்சிடணும் அந்த பிளான. இது வந்து காந்தி சொல்லியிருப்பாரு, சுயசரிதையில சொல்லியிருப்பாரு. நான் நினைச்சதை அடையிறதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் தாழ்ந்து போக தயார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க நான் முக்கியம் இல்ல, அந்த அந்த காரியம் ஈடேறணும், அதுதான் முக்கியம். அதுல நான் தெரியாமலே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. சமஸ்தரில் இது நம்ம சொல்ல வேண்டியது. இல்ல பாபா சேவை தான் முக்கியம். அந்த சேவை நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். மாறக்கூடிய சக்தி, மாற்றக்கூடிய சக்தி, இது ரெண்டும். குறிப்பா மாறக்கூடிய, தன்னை மாத்திக்கக்கூடிய சக்தி. மற்றவங்களை மாத்துறதுலாம் நம்மளால முடியாது. உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா தானாவே அதுக்கேத்த மாதிரி எல்லாமே மாறிடும். அது வரைக்கும் நீங்க எடுத்த எந்த முடிவையும் உங்களால நடைமுறையில கொண்டுட்டு வரவே முடியாது. சோ ஒவ்வொரு ஸ்தானத்திலும் மாற்றம் கொண்டுட்டு வந்தே தீரணும், ஒவ்வொரு நிலையிலும் மாற்றம் கொண்டுட்டு வந்தே தீரணும், சுயத்திலும் சரி சேவைக்கும் சரி. போன வருஷத்தை செஞ்ச சேவையே இந்த வருஷமும் செஞ்சீங்கன்னா பாபா சொல்றாரு, என்ன மாற்றம், என்ன புதுமைன்னு கேக்குறாரு. மாற்றம் கொண்டுட்டு வந்தே தீரணும். ரொம்ப முக்கியம். நீங்க நோட்டீஸ் ஆச்சீங்கன்னா ஒரு தடவை வச்ச மாதிரி அடுத்த தடவை நோட்டீஸ் இருக்க கூடாது. சுத்தமாக வேறையா இருக்கணும். அப்ப வேற எந்த சென்ட்ரல் அடிக்கிறாங்கன்னு பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கிறது. ஒரு ஒரு தடவை நீங்க யோசிச்சீங்க, பாபா முரளியில சொல்றாரு இல்ல. சோ மாற்றம் கொண்டுட்டு வந்தே தீரணும். அப்பதான் வெற்றி அடைய முடியும். அப்பதான் அந்த சேவை உங்களுக்கு செய்யணும்ன்ற ஆர்வமே இருக்கும். மாறக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும், உங்களை மாத்திக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே மாறாதது மாற்றம் ஒன்று மட்டுமே மாத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்களை சுயத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். போன வருஷம் நான் அப்படி இருந்தா அவனுக்கு எனக்கும் பிடிக்கல, கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருந்துடக்கூடாது, மாறணும். எப்பதான் நம்ம மாறுறது இல்லையா? கண்டிப்பா சேவைக்கு, சேவையில சக்சஸ் வேணாலும் மாறணும். இப்ப ஒருத்தரோட சேர்ந்து சேவை பண்ணும், ஒரு ரெண்டு பேர் பக்காவான சேவாதாரிகள், ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சமஸ்காரம் முதல், இதனால யாருக்கு நஷ்டம்? சோ அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா இளையராஜா வைரமுத்து சொல்லலாம். வைரமுத்து மாதிரி பாட்டு எழுதுறது யாராலுமே முடியாது, அவ்வளவு சூப்பரா எழுதுறது. அதே மாதிரி இளையராஜா அந்த டைம்ல அடிச்ச மியூசிக் மாதிரி யாராலும் அடிக்க முடியாது, ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடவே இல்ல சேர்ந்து, ஆனா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து போட்ட மியூசிக் சாங்ஸ் வந்து பயங்கர ஹிட். அப்ப அவங்க ரெண்டு பேர் மோதிக்கிட்டதுனால எவ்வளவு பெரிய நஷ்டம் இல்லையா? ஆனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச அந்த மியூசிக்கும் வராது, அந்த பாட்டும் வராது, ஒருவேளை ஒன்னா சேர்ந்தா கூட. அதுக்குதான் டக்கு டக்குன்னு நம்ம மாத்திக்கணும் இல்லையா? சக்சஸ் அதுதான் முக்கியம். இப்ப ரஜினி வந்து மெயின் சக்சஸா இருக்கிறது முக்கியமான காரணம், தன் டக்கு டக்குன்னு மாத்திக்கிறார், அந்தந்த டைம்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறார். அதே மாதிரிதான் நம்மளும் முக்கியம், மாறக்கூடிய சக்தி இருக்கணும். இல்லாட்டினா நீங்க போட்ட எந்த பிளானுமே நடக்க வாய்ப்பு கிடையாது. நீங்க மாத்திக்கணும். நீங்க நினைப்பீங்க, சே இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம சேவை செய்யக்கூடாது, ஆனா அவங்க இல்லாம உங்களால சேவை செய்ய முடியாது. அப்ப நீங்க உங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கணும், எல்லாத்தையும் மாத்திக்கணும், அப்பதான் அது பண்ணவே முடியும். சோ அதே மாதிரி நான் இந்த இடத்துக்குலாம் போகவே மாட்டேன், அந்த இடத்துக்கு போனாதான் சேவையா நடக்கும் போது நீங்க போய் தான் ஆகணும். நிறைய அரசியல்வாதிகள் பாருங்க, அவங்கள பார்த்தே கத்துக்கலாம், பயங்கரமா கண்ணா பின்னாலும் திட்டுவாங்க, ஆனா எலெக்ஷன் வர டைம்ல அவங்க கிட்டே சேர்ந்துட்டு அப்படியே சுத்தமா வேற மாதிரி புகழ்ந்து பேசுவாங்க. அவங்க திட்டினது உலகம் ஃபுல்லா தெரியும். அப்படி திட்டம் இப்படி பேசுறாங்க, அவங்க நக்கலம் பண்ணுவாங்க, அதுவும் அவங்களுக்கு தெரியும், அது பிரச்சனை இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்கணும் இல்லையா? அவங்களுக்கு பதவி கிடைக்கணும், ஏதோ ஒரு ஆதாயம். அது மாதிரி இங்கே சேவையில சக்சஸ் வரணும் அப்படின்னா மாத்திக்கணும். அதே மாதிரி மாற்றம், நீங்க நாராயணன் ஆகணும், ஒரு சில குணங்களை நீங்க விட்டே ஆகணும், ஒரு சில குணங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுக்கு நீங்க மாறணும். அந்த சக்தி இல்லாத வரைக்கும் நீங்க போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட். அதே மாதிரி அமிர்த வேலை நான் 2 மணிக்கே எழுந்திருக்கணும், அல்லது நைட்டு ஃபுல்லா கண்ணு விழிக்கணும், அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாறணும். இல்லையா உடம்பு இதாகும் அதாகும், என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பண்ணிடுவேன் அப்படின்னா அது பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது உடல் வியாதியா வரலாம், எப்பவோ வர வேண்டிய கர்ம கணக்கு முன்னாடியே வரும், அவ்வளவுதான். அதை பத்தியும் பயப்படாம போனீங்கன்னா நாராயணன் பதவி, அதுதான் தீவிர வேகம். சோ உடம்பு இப்படி வலிக்குது, சேவை பண்ணாலே அதெல்லாம் ஆகும், தடை வரும், பயங்கரமா வரும். அதே மாதிரி பண்ணணும், மாற்றம் கொண்டுட்டு வரணும். அப்பதான் நீங்க போட்ட திட்டத்தை உங்களால நடைமுறைப்படுத்தவே முடியும். வரதான இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். சில சமயம் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா, கமலஹாசனுடைய சண்டியர்னு ஒரு படம் வச்சாங்க, அந்த படம் பேரே வைக்க கூடாதுன்னாங்க, பயங்கர போராட்டம், படமே வரவிடாத மாதிரி. அப்புறம் விரும்மாண்டின் பேரை மாத்தணும், மாத்திதான் அவனு மாத்தனாதான் வரும், அப்ப சக்சஸ் ஆச்சு. பட் ஆனா அந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனாதான் அது ஆகும் இல்ல நான் என்ன ஆனாலும் சரி நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னா. அப்ப அங்கத்துக்குன்னா இதுக்கு பயங்கர தடை வரும் இல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து போய் ஆகணும். வரதானம், குழந்தை மற்றும் எஜமான் என்ற சமநிலையின் மூலம் முயற்சி மற்றும் சேவையில் சதா வெற்றி முற்றி ஆகுங்கள். குழந்தை மற்றும் எஜமான் என்ற சமநிலையின் மூலம் முயற்சி மற்றும் சேவையில் சதா வெற்றி முற்றி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற ஆஸ்திக்கு குழந்தை மற்றும் எஜமானனாக இருக்கிறேன் என்ற நஷாவுடன் சதா இருங்கள். இல்ல அதாவது என்ன அர்த்தம், எல்லையற்ற தந்தைக்கு நான் குழந்தை, எல்லையற்ற ஆஸ்திக்கு நான் எஜமானன், இதே போதையில எப்பவுமே இருங்க. ஆனா ஏதோ ஒரு கருத்து நீங்க தெரிவிக்க வேண்டி இருக்குது, பிளான் போட வேண்டி இருக்குது, சிந்திக்க வேண்டி இருக்குது, காரியம் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னா எஜமானனாகி பண்ணுங்க. மேலும் அதிகபட்ச ஆத்மாக்களின் மூலமாகவோ அல்லது நிமித்தமா இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் மூலமாகவோ எந்த ஒரு விஷயமும் முடிவே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல குழந்தை ஆகிடுங்க. எந்த நேரத்துல ராய் பகதூர் ஆக வேண்டும், ஹிந்தி வார்த்தையினால அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா யஜமானன் நினைக்கிறேன். சரி, எந்த நேரத்துல ராய் பகதூர் ஆக வேண்டும் அல்லது யஜமான் ஆக வேண்டும், எந்த நேரத்தில் கருத்துக்களை கேட்கக்கூடியவர கூடிய சாமானியனா ஆக வேண்டும்ன்ற முறையை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா முயற்சி மற்றும் சேவை ரெண்டிலும் வெற்றியாளர்களாக இருப்பீங்க. சூப்பர் வரதா. பொறுப்பானவர் மற்றும் பணிவுடையவரா ஆகணும் அப்படின்னா மனம் மற்றும் புத்திய பிரபுவிற்கு அர்ப்பணித்து விடுங்கள். வரதனும் பாபாவுக்கு நான் எப்பவுமே குழந்தைதான் அப்படின்னு என்ன அர்த்தம், பாபா சொல்றதான் நான் கேட்பேன். அதே நேரத்துல ஆஸ்திக்கு நான் அதிகாரி யஜமானன், அவர் கொடுத்த ஞானம் செல்வம் அமைதி ஆனந்தம் சக்தி குணங்கள் இதுக்கு அதிகாரியா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், அதை பயன்படுத்தணும் பிரயோகப்படுத்தணும் அதுக்கு அதிகாரியா இருக்கணும். அப்படி இருக்கிறன்ற போதை எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். சோ நீங்க உங்களுடைய கருத்து தேவைப்படுது, நீங்க தான் பிளான் பண்ணணும், நீங்க தான் அந்த சேவையே தலைமை தாங்கி நடத்தணும் அப்படின்னா எஜமானன் ஆகுங்க. அப்ப உங்களுடைய அதுவும் பாபா கிட்ட வழி கேட்டுதான் பண்ணுவீங்க இல்லையா. சோ பாபா கிட்ட சொல்லி பாபா இதெல்லாம் கரெக்டா இருக்கா இப்படி பண்ணலாமா எல்லாம் பண்ணுவீங்க. பட் அங்க வந்து நீங்க மத்தவங்களை கேக்கல, நீங்க தான் பண்ணி ஆகணும். சோ அந்த மாதிரி டைம்ல யஜமானன் ஆகி செய்யுங்க, பிளான் பண்ணுங்க. யோசிப்பேன் முடிவெடுப்பேன், முடிவெடுத்த பிறகு யோசிக்க மாட்டேன் அப்படியே செஞ்சுட்டு பண்ணுவாங்களே அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் குழந்தை, அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்திக்கல கட 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 பண்ணிடுங்க. சோ அங்க குழந்தை ஆகுறது. சோ நீங்களே எடுத்த முடிவா இருந்தாலும் அடுத்தது அதை செயல்படுத்தும் போது நீங்க குழந்தை ஆயிடணும். கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் இன்னைக்கு வாணியுடைய சாரமே இல்லையா. நினைச்சீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு பண்ணிடணும். பிளான் பண்ணும்போது யஜமானா இருக்கணும், செய்யும் போது வேலைக்காரனா இருக்கும். குழந்தை மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்க பண்ண வேண்டியதான். இன்னொரு சிச்சுவேஷன், இப்ப ஒரு குழுவா இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து இப்படி பண்ணலாம் சேவை அல்லது ஏதோ ஒண்ணு இப்படி பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அல்லது மேல இருக்கிறவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க குழந்தையாக்கி பண்ணுங்க. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அந்த நேரம் போய் எடுத்துட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நீங்க குழந்தையாக்கி பண்ணுங்க, டாக்ஸ் போடுற மாதிரி டாக்ஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், கட்டிதான் ஆகணும் இல்லையா. சோ அதே மாதிரி முடிவு எடுத்தாச்சு, சோ எடுத்த முடிவை செயல்படுத்துறதுல குழந்தைக்கு அங்க செய்யும் போது சேவை செய்யும் போது அப்பவே சொன்ன இப்படி பண்ணக்கூடாது அந்த எண்ணத்திலேயே பண்ணிட்டீங்கன்னா அந்த சேவை சக்சஸே கிடையாது. எடுத்தாச்சு அவ்வளவுதான் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு. வாட் நெக்ஸ்ட் அவ்வளவுதான், பாஸ்ட் நினைக்கிறது வேஸ்ட். சோ இது ஆக்சுவலா ஒரிஜினல் வாணியில பாபா எப்படி சொல்லிருப்பாருனா, சூப்பரா சொல்லிருப்பாரு என்னன்னா, ஒரு குழு இருக்குது அப்படின்னா அந்த குழுல, ஏன்னா ஒரிஜினல் வாணியில ஒரு அப்படி சாரமா கொஞ்சம் அப்படி மாத்தி வரும், சில சமயம் மெயின் சாரமே இல்லாம கூட போயிடும். சோ அந்த வாணி ஞாபகம் இருக்கு, அதுல என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, ஒரு குழு இருக்குதுன்னா நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் சொல்றாங்கன்னா அதை விட பெட்டராவே உங்களால முடிவு எடுக்க முடிந்தாலும் அந்த நேரம் அதை நீங்க சொல்ல தேவை, அதாவது நீங்க முதல்ல சொல்லி இருப்பீங்க காரியம் சொல்லி இருப்பீங்க, பட் நீங்க எடுத்த முடிவு ரொம்பவே பக்கா அவங்கள்த விட, ஆனா அவங்க பக்கம் தான் சப்போர்ட் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த பக்கமே நீங்களும் போயிடுங்க. ஏன்னா உங்களால குழுவின் ஒற்றுமை பிளவுபட வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்லிருப்பார். சோ அது இன்னும் ரகசியமா இருக்கும். சோ அப்படி இருந்தா உங்களுக்கு ஃபுல் மார்க்ன்றது. ஏன்னா பிரியறதுக்கு காரணமாகிடக் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த நேரத்துல நீங்க குழந்தையா இருக்கும். அப்ப ஜஸ்ட் சொல்றதா, இப்படி பண்ணுமா இங்க வைக்கிறமா குழந்தை, அதை எடுத்துட்டு வானா அப்படியே போய் எடுத்துட்டு வரோம், ஏன் அதெல்லாம் கேட்காது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஆனாலும் எப்ப குழந்தையாகணும், எப்ப யஜமானனாகும் இல்லையா, ஆரம்பத்துல நீங்க எது பண்ண எது சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்பவுமே நீங்க குழந்தை, அது வேலைக்கு ஆகாது. யஜமானனாகி ஒருவேளை அது வேலைக்கு ஆகல அப்படின்னும் போது குழந்தையாகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் முட்டி மோதிக்கிட்டு பெஸ்ட். அதுதான் இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியும் சேவையும் கண்டிப்பா வெற்றி அடையும். சுய முயற்சியிலும் வெற்றி அடைவீங்க, சேவையிலும் வெற்றி அடைவீங்க. சோ அது அந்த நேரம், நான் இப்ப யஜமானன்றோலா குழந்தை ரோலா, அது இருக்கணும். ரொம்ப முக்கியமானது அது. சோ இந்த கலையை தான் பாபா மெயினா கத்துக் கொடுக்கிறாரு இல்லையா. உங்களை மாதிரி பணிவானவனும் இருக்கக்கூடாது, உங்களை மாதிரி அதிகாரியும் இருக்கக்கூடாது. முடிவெடுக்கிறதுல பயங்கர அதிகாரியா இருக்கணும், அதை செயல்படுத்துறதுல பயங்கர பணிவானவனா இருக்கும். அது ஒண்ணு நீங்க எடுத்த முடிவா இருக்கலாம், அல்லது குழுவா சேர்ந்து எடுத்த முடிவா இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல முடிவு எடுத்த பிறகு இப்படி போயிருக்கலாம் அப்படி போயிருக்கலாம், அது வேஸ்ட். நாளைக்குப்படி அது கரெக்டா தான் இருக்கும். நீங்க பட்டுக்கு பண்ணுங்க கண்ணை மூடிட்டு, அவ்வளவுதான் ஸ்லோகன். குறிப்பா நெகட்டிவ் எனர்ஜி இல்லாம பாத்துக்கணும், அதுதான் மெயின். அதுக்காக தான் மெயினா பாபா அதை சொல்றது. நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலே அது ஃபெயில் ஆயிடும். ஸ்லோகன், பொறுப்பானவர் மற்றும் பணிவுடையவர் ஆகணும். சேவையின் பொறுப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பு ஸ்தானம் உயர்ந்ததா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணிவும் இருக்கணும் பயங்கரமா. இல்லையா, நிலை உயரும் போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும். தொடரணும், துணிவும் இருக்கணும், அதே நேரத்துல பணிவும் இருக்கணும், இல்லாட்டினா அது அகங்காரமா மாறிடும், நம்மளே அழிச்சிடும். அதனால பொறுப்பானவராகவும் இருக்கணும், அதாவது சேவையின் பொறுப்பை எடுத்து நடத்துறவங்களாகவும் இருக்கணும், அதே நேரத்துல பணிவு இருந்தாதான் அது சக்சஸே ஆகும். இப்ப இது ரெண்டுமே இருக்கணும்னா என்ன பண்ணணும், மனம் என் இது கிடையாது, புத்தி என் இது கிடையாது, அப்படியே பாபாவை கற்பணும் இல்லையா. பாபாட்ட கேக்குறீங்க, பாபா நினைவுல மூழ்கிறீங்க, அனைத்தையும் மறக்கிறீங்க, திடீர்னு பாபா அட்டாச் பண்றாரோ அதை கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. புகழ்ந்தாலும் அது அவரு சொன்னதுப்பா அப்படியே பண்ண, நீங்க அவரை போய் புகழ்ந்துக்கணும் சொல்லிட்டு நீங்க பட்டுக்கு போயிடுங்க. அப்ப பணிவு இருக்கும். சில சமயம் அது தப்பா போனாலும் அதுவும் உங்களது கிடையாது, பாபாவோடது, நீங்க பட்டு கம்முன்னு போங்க. அப்ப நீங்க வாடவும் மாட்டீங்க, சக்சஸ் ஆனா ஆடவும் மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம், மனம் புத்திய பிரபு கிட்ட முழுசா அர்ப்பணிச்சிருங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குசி குசியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.